கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய இரட்சகரும் ராஜாதி ராஜாவும் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் எங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரம் முழுவதிலும் உங்களுடைய பட்டணத்தில் எங்களுடைய சகோதர சகோதரிகள் நாங்கள் விநியோகித்த கைப்பிரதிகள், விளம்பர அட்டைகள், பேனர்ஸ், பாம்ப்ளெட்ஸ் இவைகளை எல்லாம் பார்த்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த மாபெரும் பைபிள் விருந்து பற்றின கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த விசேஷமான நாளில் உங்களுடைய வருகைக்காகவும் உங்கள் மத்தியில் நம்முடைய அருமை இரட்சகர் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி எனக்கும் எங்களோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் தேவன் தந்திருக்கிற இந்த உன்னதமான மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியத்திற்காக அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். எங்களுடைய மகிழ்ச்சி உண்மை. காரணம், அநேக இடங்களில் இது போன்ற வகுப்புகளை நாங்கள் எடுப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார் கடந்த நாட்களில். ஆனாலும் ஒரு வாஞ்சியுள்ள வேதத்தின் மீது, தேவனுடைய வார்த்தையின் மீது வாஞ்சியுள்ள ஒரு பெரிய கூட்டம் நாங்கள் இங்கு தான் பார்க்கிறோம். இது உண்மை. அதனால எங்களுடைய மகிழ்ச்சியும் கூட உண்மை. ஆனா இந்த உங்களுடைய பெரிய எண்ணிக்கை, இது ஒரு பெரிய பட்டணமா இருக்கிறதுக்காக இருந்ததற்காக நடக்கல. ஏன்னா நாங்கள் கடந்த வாரங்கள் முழுவதும் உங்களுடைய வாஞ்சியை கொஞ்சம் புரிஞ்சு கொண்டோம். ஏன்னா இந்த விளம்பரங்கள், கைப்பிரதிகள் இவைகள் எல்லாம் பார்த்து நீங்கள் எவ்வளவு ஆவலோடு உடனுக்குடனே உங்களுடைய பெயர்களை SMS மூலமாக எங்களிடத்தில் பதிவு கொண்டீங்க. அப்பொழுது சில சகோதர சகோதரிகளோடு நாங்கள் பேசுவதற்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்பொழுது வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் மீதான உங்களுடைய வாஞ்சை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தந்தது. கண்டிப்பா அந்த சந்தோஷம் உண்மைதான். அது மாத்திரமில்லை, இன்னைக்கு கூட நாங்கள் பார்த்த போது ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். 6 மணிக்கு என்று நாங்கள் அறிவித்திருந்தாலும் சில சகோதர சகோதரிகள் 4 மணிக்கு இந்த இடத்துல வந்து இருந்தீங்க. உங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பா தேவன் இன்னைக்கு உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துவார், நடத்த வேண்டும் என்று நாங்கள் கூட ஜெபித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் மாபெரும் பைபிள் விருந்து என்ற தலைப்பை பார்த்து வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்களுக்கு உண்மையிலேயே இந்த ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மாபெரும் விருந்தாக அமைய வேண்டும் என்று ஜெபித்துட்டு நாங்க இந்த வகுப்புக்குள்ள நாம கடந்து செல்ல போகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தலைப்புக்கு கடந்து செல்வதற்கு முன்பு இந்த விருந்து பத்தி உங்களிடத்துல கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த விருந்து மாபெரும் விருந்து மாத்திரம் இல்ல, மாபெரும் பைபிள் விருந்து, ஒரு உன்னதமான விருந்து, ரொம்ப விசேஷமான விருந்து. ஏன் நான் இதை சொல்ல வேண்டும் என்று பார்க்கும் போது, நாங்கள் பேம்ப்ளெட்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருந்த போது, கைப்பிரதிகளை கொடுத்துட்டு இருந்த போது இந்த தலைப்பை பார்த்து ஒரு சகோதரர் ரொம்ப தயங்கி தயங்கி நம்ம கிட்ட நின்றுட்டு இருந்தார். ஏதோ அவருக்குள்ள சந்தேகம் இருக்குது என்று நாம கேட்கும் பொழுது அவர் ரொம்ப தயக்கத்தோடு அந்த வார்த்தையை சொன்னார். பிரதர், விருந்துன்னு போட்டு எடுக்கிறீங்க, அப்படி சொல்லும் போது நாம புரிஞ்சிட்டோம் அவருக்குள்ள என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னு. சோ அவர் ஒரு மாம்சமான மாம்ச பிரகாரமான நம்மை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு சாதாரண விருந்து பத்தி அவர் நினைச்சிருக்கிறார். சோ ஒருவேளை அந்த எண்ணம் உங்களுக்குள்ள யாருக்கேனும் இருந்தால் இருக்காது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் உங்களுடைய வாஞ்சை உங்களுடைய பசி அது மாம்ச பிரகாரமான பசி இல்ல, மாறாக ஆவிக்குரிய ஒரு பசி நான் உங்களுடைய கண்கள்ல இருதயத்தில் நாம பார்க்கிறோம். சோ அந்த ஆவிக்குரிய பசிக்கு திருப்தி படுத்தும் வகையில உங்களுக்கு ஒரு அருமையான ஆவிக்குரிய விருந்து தான் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த விருந்துக்குள்ள நாம் இப்போ கடந்து செல்வது ரொம்ப அவசியம். இந்த ஒரு காரியம் நம்முடைய அருமை ரட்சகர் அவருடைய வார்த்தைகளில் பேசினது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். வசனம் முதல் வசனம் நீங்க வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 4:4
அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
ஆம் சகோதர சகோதரிகளே, இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம் தான். நம்முடைய ஆண்டவருடைய வாயின் வார்த்தையில பார்த்துட்ட வசனம் தான். சோ மனுஷன் வெறும் அப்பத்தினால் மாத்திரமல்ல, வெறும் மாம்ச பிரகாரமான ஆகாரம், மாம்ச பிரகாரமா ஜீவிக்கிறது அவங்களுக்கு தேவைதான், ஆனா அதனால் மாத்திரம் அவர் பிழைகிறது இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினால அவர் பிழைக்கிறார். எவ்வளவு விசேஷமான ஒரு வார்த்தை இது. பார்க்கும் போது நம்முடைய மாம்ச பிரகாரமான வாழ்க்கையை காட்டிலும் நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மீது எவ்வளவு அக்கறை இருந்தது நமக்கு அங்க தெரிய வருது. அருமையான ஆலோசனை கூட அவர் அங்க அந்த வாழ்க்கைக்காக தருகிறார். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், ஒரு கிறிஸ்தவர்களா நமக்கு இரண்டு ஜீவியம் இருக்கு, இரண்டு வாழ்க்கை, புரியுங்களா? சோ ஒன்னு மாம்ச பிரகாரமான வாழ்க்கை, இன்னொன்று ஆவிக்குரிய வாழ்க்கை. சோ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நாம் கொடுக்கிறோம், கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு கூட நீங்க இவ்வளவு வாஞ்சியோடு எவ்வளவோ வேலைகள் நமக்கு இருக்கலாம், ஆனா அதையெல்லாம் நாம் ஒதுக்கி வைத்துட்டு தேவனுடைய சித்தம் என்னன்னு புரிஞ்சிருக்கிறோம். பாருங்க, கிறிஸ்தவர்களா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நம்ம அக்கறை செலுத்தணும், புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். அதன் காரணமா தான் இந்த ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. சோ இது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். நம்முடைய பாராட்டுகள் இருக்கட்டும், ஆனா நம்முடைய ஆண்டவருடைய பார்வையில ஒரு மிக அருமையான முடிவா இருந்திருக்கும். இந்த நாள்ல இந்த இடத்துல சகோதர சகோதரிகளாக நாம சேர்ந்து வந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த பிரயாசம். சரி, இன்னைக்கு உங்கள் மத்தியில நாம் பேச போகிற அந்த தலைப்பு என்ன பாருங்க சகோதர சகோதரிகளே. ஒரு வகையில இன்னைக்கு தான் நாமும் நீங்களும் அறிமுகம் ஆயிருக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாம உங்களுக்கு சொல்லியிருக்கிறபடி அந்த ஒரு வருட வகுப்புல வாரந்தோறும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில் இது ஒரு அறிமுக வகுப்பு போல தான் உங்களுக்கு இருக்கும். மாபெரும் பைபிள் விருந்து என்று போட்டுட்டு உங்கள் மத்தியில் எதை குறித்து பேசலாம் என்று நாம் கொஞ்சம் சிந்திச்ச போது ரொம்ப எளிமையான ஒரு தலைப்பு, அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு நமக்கு தேவனுடைய சித்தமாயிருக்கும் என்று விசுவாசிச்சோம். என்னது அந்த எளிமையான ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு? அந்த தலைப்பு சகோதர சகோதரிகளே, தி பைபிள். நம்முடைய வேத புத்தகம். ஆச்சரியமா இருக்குங்களா? ஏன்னா நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள், நமக்கு பைபிள் பற்றி நன்றாக தெரியும். அது நமக்கு ஜீவன் மாறி, ஆனாலும் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நமக்கு மத்தியில சகோதரர் பைபிள் பற்றி பேசணும் என்று சொல்லும் போது ஒரு வேளை உங்களுக்கு ஆச்சரியமாக அங்க இருக்கலாம். ஏன் நாம பைபிள் பற்றி இன்னைக்கு உங்கள் மத்தியில பேசணும்? பாருங்க, நம்ம தலைப்பு மீட்டிங்க்கு என்ன வச்சுட்டோம்னா, மாபெரும் பைபிள் விருந்து. அப்ப இந்த விருந்து, இந்த போஷிப்பு, இந்த ஆவிக்குரிய ஆகாரம் நம்ம எங்க இருந்து தான் கொடுக்கணும்? பைபிள்ல இருந்து தான் நாம் அங்க கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தையில இருந்து தான் நாம் எடுத்து கொடுக்க போறோம். அப்படி இருக்கும் பொழுது, அதற்கு முன்பு நம்முடைய வேத புத்தகம் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இல்லைங்களா? ரொம்ப அவசியம். அதனாலதான் இந்த ஒரு தலைப்பு நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆனா ஏன் தேர்ந்தெடுத்தோம்? உண்மையிலேயே இந்த வகுப்பு போக போக உங்களுக்கு புரியும். ஆனா பாருங்க, ஒரு முதல் காரணம் சொல்றோம். நம்முடைய வேதத்துல, பைபிள்ல யாருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம்? நீங்க கொஞ்சம் பதில் எல்லாம் சொல்லணும். நம்மளும் புதுசு, நீங்களும் புதுசு. அதே சமயத்தில் இங்க யார் வந்து நின்னாலும் அந்த ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் பார்க்கும் பொழுது ரொம்ப உற்சாகம் ஆயிடுவாங்க, ரொம்ப பலம் ஆயிடுவாங்க. அதனால ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன், நீங்க ஃப்ரீயா ஃபீல் பண்ணலாம். சோ, நம்முடைய வேத புத்தகத்துல யாருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம்? ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நன்றி. தேவனுடைய வார்த்தை பாத்தீங்களா, தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்தவர், உங்களையும் என்னையும் கூட உண்டாக்கினவர். இந்த நாள் வரைக்கும் நாம் எல்லாம் ஜீவனோடு இருப்பதற்கு காரணமா இருக்கிறவர். இந்த உலகம் அறியாதவர், மெய்யான தேவன். அப்பேற்பட்டவருடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் நம்ம கையில் வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா நாம் சொல்ல வர விஷயம்? பைபிள் தேவனுடைய வார்த்தைகள் அப்படி இருக்கட்டும், ஆனா கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தைகள், இந்த உலகம் அறியாத அந்த மெய்யான தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பதிவு செஞ்சு ஒரு புஸ்தகமா நம்முடைய கைகள்ல பெற்றிருக்கிறோம். என்ன ஆச்சரியம் பாருங்க. அது புரியும் பொழுதே நமக்கு இந்த பைபிள் பற்றி நாம எவ்வளவு சீரியஸா திங்க் பண்ணணுங்கிற விஷயம் நமக்கு புலப்பட்டுடும். சகோதர சகோதரிகளே, அதுதான் நம்ம கிட்ட விசேஷங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு காட்டிலும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்களாக, கிறிஸ்தவர்களாக நாம் எப்படி கொஞ்சம் தலையை உயர்த்தி கொள்ளுகிறோம், ஒரு விசேஷமான நம்பிக்கை வச்சிருக்கிறோம். நாம் விசேஷித்த ஜனங்கள், நமக்கு விசேஷமான ஆசீர்வாதம் இருக்குது. அதுக்கு அடையாளம் அவருடைய வார்த்தையை நம்ம கையில பெற்றுடுகிறது. பாருங்க சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன உண்மை தான் நம்முடைய பைபிளை பற்றி உங்ககிட்ட நாம அங்க பேசிடுக்கிறோம். சரி, இப்போ இந்த வேத புத்தகம் குறித்து கொஞ்சம் நாம விலாவரியாக சிந்திச்சு பார்க்கலாம். ஒரு சின்ன உண்மையிலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். பைபிள் பற்றின ஒரு உண்மை, a fact. இந்த சின்ன உண்மை என்ன? ஆம், பைபிள் அதுல எத்தனை பாகங்கள்? இரண்டு பாகங்கள். ஒருவேளை உங்களுக்கு இன்னுமே அதிர்ச்சியா தான் இருக்கும் நான் கேட்கக்கூடிய கேள்விகள்லாம், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். சோ, நாம் நல்லா அறிஞ்சிருக்கிறோம் வேதத்துல இரண்டு மிகப்பெரிய பிரிவுகள் இருக்கு. ஒன்று பழைய ஏற்பாடு, எவ்வளவு புத்தகங்கள்? 39 புத்தகங்கள். அப்புறம் புதிய ஏற்பாடு, 27 புத்தகங்கள். மொத்தம் 66 புத்தகங்கள் நாம பார்த்திருக்கிறோம். சோ, இந்த 66 புத்தகங்களையும் புரிந்து கொள்வதற்கு ஆதி ஆகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை உள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளுவதற்கு நாம் இப்போ என்ன பண்ணலாமனா, ஒருவேளை நான் என்ன இப்போ உங்கள் முன்பாக செய்ய போகிறோம் என்று பார்க்கும் போது, நம்முடைய வேதத்தை ஒரு வகை வகையா பிரிச்சு பார்த்தோம்னா, ஒரு 8 சின்ன சின்ன பிரிவுகளாக நாம் அங்க பிரிக்கலாம். அப்படி பிரித்து பார்க்கும் பொழுது இந்த வேதம் தேவன் எப்படி கொடுத்திருக்கிறார் அது நாம புரிந்து கொள்ள முடியும். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரே மாதிரி தேவன் கொடுக்கல, விதம் விதம் விதமா கொடுத்திருக்கிறார். அதை நாம புரிந்து கொள்ளுவதற்கு இப்படி நாம் அவைகளை ஒரு 8 பாகமா நாம பிரிச்சு பார்த்தோம்னா ரொம்ப உதவியா இருக்கும். அப்போ இந்த வேதத்துல, இந்த 66 புஸ்தகங்கள்ல தேவன் என்ன எல்லாம் வச்சிருக்கிறார், அதை எப்படி ஒரு சுருக்கமா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நாம புரிந்து கொள்ளலாம், அதை இப்படியாக நம்ம முயற்சி செய்ய போறோம். சோ அப்படி பார்க்கும் பொழுது முதலாவதாக சகோதர சகோதரிகளே, வேதத்தை திறந்த உடனே எந்த புத்தகம் வருது பார்க்கிறோம், ஆதியாகமம் அங்க வருவதை நாம பார்க்கிறோம். தொடர்ந்து வருகிறது யாத்ராகமம், லேவியராகமம், இன்னாகமம், உபாகமம். சோ முதல் பாகம் பைபிள்ல நாம பிரிச்சோம்னா இந்த ஆகமங்கள் 5 மோசே எழுதினார். சோ இந்த 5 ஆகமங்களை பென்டாட்யூக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவதை நாம பார்க்கிறோம். இதைத்தான் யூதர்கள் தோரா என்று சொல்றாங்க. சோ இந்த 5 ஆகமங்களுக்குள்ள நாம போய் பார்க்கும் போது என்னென்ன காரியங்கள் நாம பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. சோ ஆரம்பிக்கும் பொழுதே நாம பார்க்கிறோம் ரொம்ப விசேஷமான ஒரு காரியம் பேசுறார் தேவன். ஆதியில தேவன் என்ன பண்ணிட்டார், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டிப்பு, கிரியேஷன். இந்த பூமிய 6 சிருஷ்டிப்பின் நாட்கள்ல சிருஷ்டித்த விஷயங்கள், விவரங்கள் அங்க பேசப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஆதாம் ஏவால் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டாங்க, அவங்களுடைய சிருஷ்டிப்பு பற்றி பேசப்பட்டிருக்கு. அப்புறம் ஜலப்பிரளயத்துக்கு முன்னால என்னென்ன காரியங்கள் சம்பவிச்சன, அந்த காரியங்கள் அங்க இருக்கிறது நாம பார்க்கிறோம். பின்பு ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நாம வாசித்தோம்னா ஆதி ஆகமத்துல நோவா, அவருடைய பிள்ளைகள், அவங்கள் மூலம் வந்துட்ட சந்ததி, கொஞ்ச நாள் கழிச்சு ஆப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவங்களுடைய பிள்ளைகள் வரைக்கும் ஆதி ஆகம் கொண்டு செல்வதை நம்ம அங்க பார்க்க முடியும். அடுத்து யாத்ராகமம் திறக்கும் பொழுது ஆதி ஆகமத்தில் விட்ட விஷயங்கள் மீண்டும் தொடர்ச்சி பெறுவதை நாம் அங்க பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைத்தனத்தில் இருந்து அப்புறம் தேவன் அவங்கள வல்லமையா மோசே மூலம் விடுதலை பண்ணி அவங்கள வழி நடத்தி அந்த வனாந்திர பிரயாணம் எல்லாம் நாம பார்க்கிறோம். அப்போ அவங்களுக்கு ஆசரிப்பு கூடாரம் பற்றி தேவன் அவங்களுக்கு சொல்றார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் விவரங்கள் யாத்ராகமம் முழுவதும் அங்க இருக்குது நாம பார்க்கிறோம். பின்பு என்ன சகோதர சகோதரிகளே, சோ லேவிய ராகத்துல லேவியர்கள் என்னென்ன மாதிரி அனுசரிப்புகளை செய்யணும், அவர்கள் செலுத்த வேண்டிய பலிகள், அந்த பலிகளினுடைய விபரங்கள் அங்க சொல்லிட்டு இருக்கிறார். தொடர்ந்து நாம என்னாகமம் உபாகமத்தில் நியாயப்பிரமாணம், தேவன் கொடுத்துட்ட அந்த நியாயப்பிரமாணங்களை பற்றின விஷயங்களே நாம அங்க பார்க்கிறோம். ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்லிடுக்கிறேன். சோ வேதத்தின் அந்த முதல் பாகம் 5 ஆகமங்கள் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இவ்விதமாக நாம சொல்லலாம். ஆதி ஆகமத்தில் இருந்து உபாகமம் வரைக்கும் இந்த மாதிரி முக்கியமான காரியங்கள் தொடர்ச்சியாக அங்க சொல்லப்பட்டிருக்கு. சகோதர சகோதரிகளே, இது சொல்றதுக்கு நாம் வரல, ஏன்னா நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள், நாம் இதெல்லாம் ரொம்ப நல்லாவே அறிஞ்சிருக்கிறோம். பாருங்க, இங்க வயதுல மூத்த சகோதரர்கள் வந்திருக்கிறீங்க. சோ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எவ்வளவோ முறை இந்த காரியங்களை எல்லாம் நாம படிச்சிருக்கிறோம். அதனால இவைகள் எல்லாம் நமக்கு புதிதில்ல, நமக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயங்கள் தான். ஆனா நாம் என்ன சொல்லுகிறோம்னா சகோதர சகோதரிகளே, பாருங்க ஒரு உதாரணத்துக்கு நான் கேக்குறேன். சிலர் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது பைபிளை படிச்சிருக்கலாம், முழுசும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். சிலர் ரெண்டு முறை கூட படிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சோ இங்க யாராவது இருக்கிறீங்களா பைபிள ரெண்டு முறை முழுவதும் படிச்சிட்டோம் சொல்லக்கூடியவங்க கைகள் உயர்த்த முடியுமா? சகோதரர் இருக்கிறாங்க, ஐயா இருக்கிறாரு, பரவாயில்ல. ரெண்டு முறை படிச்சவங்களே கிட்டத்தட்ட 20 பேர் உங்கள் கைகளை உயர்த்துறீங்க. அதிகமா ஒரு 5 முறை ஐயா இருக்கிறார், பெரியவர், 5 முறை படிச்சிருக்கிறார். பாருங்க, சில இடங்களை நாங்க வகுப்புகள் எடுக்க போகும் பொழுது 10 முறை படிச்சிருக்கிறவங்க கூட பார்த்துருக்கிறோம். சகோதர சகோதரிக்கு நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, சோ நாம எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். இந்த சம்பவங்கள், இந்த காரியங்கள் நமக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயங்கள் தான். ஆனா சகோதர சகோதரிகளே, அப்புறம் ஏன் நாம் இங்க வந்திருக்கிறோம்? ஒரு சின்ன சிந்தனை தான். நாம் இதெல்லாம் படிச்சிருக்கிறோம், இந்த சம்பவங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கிறோம். இந்த பகுதிகளில் வர தேவனுடைய மனுஷங்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ரொம்ப அத்துப்படி, அவர்களுக்கு நேர்ந்த சம்பவங்கள் நமக்கு ரொம்ப அக்யூரேட்டா மைண்ட்ல இருக்கு. ஆனாலும் என்ன சொல்லணும்னா, ஒரு திருப்தி நமக்குள்ள என்ன வருது இல்லைங்க, வரதில்லை. எந்த விஷயத்துலன்னா, தேவனுடைய வார்த்தைகளை முழுவதும் கற்றுக்கொண்டுட்டோம், இனிமேல் விட்டு வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான், கம்ப்ளீட். பைபிள்னா என்ன, அதுக்குள்ள தேவன் என்னெல்லாம் வச்சிருந்தாரு, நான் புரிஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஒருத்தனால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியுங்களா? இல்ல யாராவது சொல்றீங்களா? சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒரு ஒரு குறை நமக்கு பைபிள் ஸ்டடியில, ஏதோ ஒரு குறை நமக்கு அங்க இருக்குது. ஆமா, உண்மைதான். நம்ம எல்லாம் படிக்கிறோம், மேலோட்டமா விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் பிரதர். ஆனாலும் இதை விட விசேஷம் ஏதோ ஒன்னு இருக்கணும் பைபிளுக்குள்ள. இருக்கு, நமக்கு நல்லா தெரியும். அந்த விசேஷம் பொக்கிஷம், ரகசியங்கள். அந்த ரகசியங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியலையே. அது எங்க நமக்கு கிடைக்கும், அதை நாம் எப்படி புரிஞ்சு கொள்வது? இதுதான் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரொம்ப காலத்து வாஞ்சி. இருக்குங்களா இல்லையா? கொஞ்சம் ஓபனா சொல்லுங்க, அந்த வாஞ்சி இருக்குதுங்களா இல்லையா? பாருங்க, கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா தேவனுடைய உண்மையான பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தைகளின் மேல தீராத வாஞ்சி இருக்கு. அதுல என்ன பொக்கிஷம் தேவன் வச்சிருக்கிறார், அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வாஞ்சி வரும், அதுதான் இருக்கு. சோ அப்ப எதை நாம பாருங்க, எவ்வளவோ பிரசங்கங்கள் நாம கேட்டுடுக்கிறோம், எவ்வளவோ கூட்டங்கள் நாம் அட்டன் பண்ணிட்டுக்கிறோம், எவ்வளவோ போதர்களுடைய போதகங்கள் நாம கேட்டுடுக்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனாலும் என்ன பண்ண முடியாதுன்னா, ஒருத்தரும் நாம சொல்ல முடியாது பைபிள்ல நாம் எல்லாமே கற்றுக்கணும். நான் கூட சொல்ல முடியாது, ரொம்ப கொஞ்சம் கற்றுக்கொண்டிருக்கும் தேவனுடைய கிருபையில, ரொம்ப கொஞ்சம் கற்றுக்கொண்டிருக்கும், அவ்வளவுதான். அதை இப்ப பகிர்ந்து கொள்றதுக்கு வந்துருக்கு, ஒரு பெரிய வாய்ப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். சோ அப்போ இதுதான் விஷயம் சகோதர சகோதரிகளே. சோ நம்ம மேலோட்டமா எல்லா விஷயங்களும் பார்த்திருக்கிறோம், புரிஞ்சிருக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்தை புரிந்து சந்தோஷப்படுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. இன்னும் அந்த சந்தோஷம் நம்ம அடையல என்றே சொல்லலாம். சோ எப்படின்னா, ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். சோ இப்ப ஒரு கார் எடுத்துட்டோம்னு வைங்க, அது ஏதோ ஒரு கார் வைங்க, பென்ஸ்னே வைங்களேன். சோ இப்போ அதைய தூரத்துல பார்த்து அதனுடைய வெளிப்புற அழகு, ஸ்ட்ரக்சர், கலர், அதையெல்லாம் பார்த்து பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் ஒண்ணு, ஆனா அதே சமயத்துல அந்த காருக்குள்ள போய் பார்த்தோம்னா நிறைய விசேஷங்கள் இருக்கு இல்லைங்களா? இல்லையா? எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜில இதெல்லாம் செய்யறாங்க பாருங்க. அதுல நிறைய பட்டன்ஸ் இருக்குது, ஸ்விட்சஸ் இருக்குது, ஏசி இருக்கலாம், அல்லது அருமையான குஷன் இருக்கலாம், அருமையான டெக்கரேஷன் இருக்கலாம், ரொம்ப ஃப்ரீயா படுத்துட்டு போற மாதிரி கூட இருக்கலாம், சில ரிமோட் எல்லாம் கூட இருக்குது கார்ஸ்ல. சோ அப்போ நாம அனுபவிச்சு உணர்ந்து பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அது வெளிப்புறமா பார்த்தா நமக்கு தெரியாது, ஆனா வெளிப்புறமா ஒரு சந்தோஷம் இருக்கு. பென்ஸ் போகுது பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. அந்த சந்தோஷம் தான் நம்மள பெரும்பாலானவர்களுக்கு கிடைக்குது. ஆனா உள்ள பாருங்க, அந்த ஒரு பெரிய சந்தோஷம் பண்ணணும்னா உள்ள போய் பார்க்கணும். அதுல அவர் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாரு, விசேஷங்கள் வச்சிருக்கிறாரு, அதை போய் கொஞ்சம் அனுபவிக்கும் பொழுது, சே என்ன வாழ்க்கை, என்ன மாதிரி மனுஷன் செஞ்சிருக்கிறார், சந்தோஷமா இருக்கு. சோ அது மாதிரி தான். அப்போ தேவனுடைய வார்த்தையில கூட நாம மேலோட்டமாக வாசிச்சிருக்கிறோம், அதுல நாம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திலேயே நாம சந்தோஷப்பட்டுடுகிறோம். ஆனாலும் இன்னும் உள்ளுக்குள்ள போய் பார்க்கும் போது த டீப் திங்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய ஆழங்கள், பைபிள்ல வாசிக்கிற ஒரு இடத்துல அவருடைய ஆழங்கள் இருக்குது, என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, அந்த வார்த்தையெல்லாம் தேவனுடைய ஆழங்கள். என்ன ஆச்சரியமான வார்த்தை தெரியுங்களா, அவருடைய அருமையான சத்தியங்கள் உள்ள போய் தோண்டி எடுத்துட்டு வந்தோம்னா ஜீவன் அது டேஸ்ட் பண்ணணும் நாம. அதுக்குதான் அவருடைய வார்த்தைகள் அடங்கின இந்த வேதத்தை தேவனே நம்ம கைகளில் கொடுத்திருக்கிறார். அதுக்கு மாத்திரம்தான் கொடுத்திருக்கிறார். அவருடைய இந்த விசேஷமான பரலோகத்தின் ரகசியங்களை வேதத்திலிருந்து நாம அங்க தெரிந்து கொள்ளணும். பாருங்க, இப்ப இந்த ஐந்து ஆகமங்கள்ல எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், இப்ப தான் சொன்னோம். அது கூட அப்படித்தான் பார்த்திருக்கிறோம். இப்ப உங்களுக்கு நான் கொஞ்சம் விவரிச்சு காண்பித்தேன் என்றால் உங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு அந்த முதல் டாபிக் நாம் எடுப்போம். ஆதி ஆகமம் முதலாம் அதிகாரம் என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்த்தோம். இப்போ எதை பத்தி பேசிருக்கிறார் ஆதி ஆகமம் முதலாம் அதிகாரத்துல? சிருஷ்டிப்பு. ரொம்ப விசேஷமான காரியம் சகோதர சகோதரிகளே. இந்த பூமி எப்படி தோன்றுச்சு, மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டார், வேற எந்த மதத்து புனித நூல்களும் இவ்வளோ தெளிவா சொல்றது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள் கூட முழுசும் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில விஞ்ஞான பூர்வமா அங்க இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டிப்பின் காரியங்களே ரொம்ப நேர்த்தியா உண்மையா இருக்கு. நம்ம பகுத்தறிஞ்சு பார்த்தாலும் இப்படித்தான் இந்த உலகம் மனுஷன் உருவாக்கப்பட்டாங்க நாம சொல்லலாம். வேற எங்கேயும் இல்லைங்க, வேற எந்த நூல்களையும் கிடையாது. எவ்வளவோ புனித நூல்லாம் நமக்கு தெரியுமே, நம்முடைய வெளியில் இருக்கிற சகோதரர்கள் வச்சிருக்கிறாங்க, ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் எல்லாம். அதுல எங்கேயுமே இந்த சிருஷ்டிப்பு பத்தி விவரம் கொடுக்கறது, பட் பைபிள்ல மாத்திரம் தான் இருக்கு. ஏன்னா அது இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் தானே அதனுடைய உண்மையான ரெக்கார்ட் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது இல்லைங்களா. சோ அப்போ இந்த சிருஷ்டிப்புக்குள்ள நாம போய் பார்க்கிறோம், நம்ம படிச்சிருக்கிறோம் ஆதியாகம முதலாம் அதிகாரம் நமக்கு தெரியும். ஆனா பாருங்க, அந்த மேலோட்டமா தான் நம்ம நிறைய முறை படிச்சிருக்கிறோம், உள்ளுக்கு இருக்கிற விஷயங்கள் சில சமயங்கள் நாம ஸ்கிப் பண்ணிடுப்போம், கவனிக்க தவறிடுப்போம். நான் சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஆசைப்படுறேன், ஜஸ்ட் நாம சிந்திக்க போறோம் அவ்வளவுதான். பாருங்க, அந்த சிருஷ்டிப்பின் விவரங்கள் நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். முதலாம் நாள்ல சிருஷ்டிக்கிறது, இரண்டாம் நாள், மூன்றாம் நாள், நான்கு, ஐந்து, ஆறு நாட்கள்ல தேவன் சிருஷ்டித்த காரியங்கள். சோ ஒவ்வொன்றையும் சிருஷ்டிக்கும் பொழுது தேவன் எப்படி சொல்லியிருக்கிறார், சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று, சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று. எப்படி சாயங்காலம்னா டைம் என்ன சொல்லலாம் நாமோ, ஒரு ஆறு மணி சொல்லலாம் இல்லைங்களா, சன்செட். அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு விடியற் காலம்னா மறுபடியும் என்ன சொல்லலாம், அது ஒரு ஆறு மணி தான் சொல்லலாம். எவ்வளவு நாள் ஆயிடுக்குது நம்ம கணக்கு படி பாருங்க, ஒரு ஹாஃப் அ டே தான் ஆயிடுக்குது, அரை நாள் தான் ஆயிடுக்குது. சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. அப்போ இந்த நாள் எவ்வளோ மணி நேரம் உள்ள நாள் நமக்கு புரியறது இல்ல, நம்ம யோசிக்கிறதும் இல்ல. நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கெல்லாம் நாள் காலையில ஸ்டார்ட் ஆகுது, நான் இவங்களுக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுது சொல்றாரு, சாயங்காலம் அங்க சொல்றாரு. ஒரு வினோதமான ஒரு ரெக்கார்டு. இது என்னுடைய விஷயம் என்ன, ஏன் இப்படி இருக்கு, நாம அதிகமா அங்க சிந்திக்கிறது இல்ல. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பாருங்க, சோ ஆறு நாள்லயும் தேவன் ஒவ்வொரு காரியங்களும் அவரே சிருஷ்டித்துட்டு வருகிறார். எல்லா நாளுக்கும் எல்லா நாள்ல அவர் சிருஷ்டிக்கிற காரியங்களை அவர் பார்க்கும் போது ஒவ்வொரு நாள் என்ன சொல்றா தெரியுங்களா, அது நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். எல்லா நாளுக்கும் அப்படி சொல்றாருங்களா, சொல்றாரா இல்லைங்களா, சொல்றாரா இல்லைங்களா, சொல்றது இல்லைங்க. பாருங்க, நாம கவனிக்கிறது இல்ல. சோ ஆறு நாளுக்கும் தேவன் சொன்னதாகத்தான் நாம நம்புறோம், ஏன்னா அப்படித்தான் நம்மளுடைய ரீடிங் ஹேபிட் இருக்கு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, ரெண்டாவது நாளுக்கு அவர் அப்படி சொல்லல, ரெண்டாவது நாள் அவர் சிருஷ்டித்த விஷயங்கள் பார்த்து இது நல்லது என்று கண்டார் அவர் சொல்லல. ஏன் சொல்லல, ஒருவேளை பிரதர் தேவன் ரொம்ப பிஸியா இருந்துட்டு மறந்துருப்பார், சொல்ல முடியுமா? தேவன் பத்தி பேசும்போது எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப பயம் இருக்கணுங்க மனசுல, ரொம்ப பயம் இருக்கணும். ஒருவேளை எழுதுனவங்க ரெக்கார்ட் பண்ணவங்க மிஸ் பண்ணிட்டுப்பாங்களா, இப்படி எல்லாம் நாம சொல்ல முடியாது. சோ அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதை நான் உங்களுக்கு சொல்றேன். சோ ஐந்து நாளுக்கு சொல்லிடுகிறாரு, ஆனா ரெண்டாவது நாள்ல சிருஷ்டித்த காரியங்கள் வானோ பூமி அதை பார்த்துட்டு அவர் நல்லது என்று கண்டார் நாங்க சொல்லல, ஜஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிடுறார் அவ்வளவுதான். ஏன், கண்டிப்பா விஷயம் இருக்கும், தேவன் ஆறு நாள்ல சிருஷ்டித்திருக்கிறார், அதுல ஐந்து நாள்ல சிருஷ்டித்தவைகளை பார்த்து நல்லது என்று கண்டார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார். ஆனா அவரே சிருஷ்டித்த இரண்டாவது நாளின் சிருஷ்டிப்புகள் பார்த்து அவரே அந்த வார்த்தையை சொல்லலைன்னா நாம திங்க் பண்ணோம். நெக்ஸ்ட் நாம பார்த்தோம்னா சகோதர சகோதரிகளே பாருங்க, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய படைப்புகள், அதுதான் லைட் சோர்ஸ் சொல்லலாம் இல்லைங்களா, அங்கிருந்து தான் நமக்கு ஒளி கிடைக்கும். சோ அது எல்லாமே தேவன் எந்த நாள்ல சிருஷ்டிக்கிறார் யாராவது சொல்ல முடியுமா? நான்காவது நாள்ல சிருஷ்டிக்கிறார், கரெக்டுங்களா பிரதர்? நான்காவது நாள் தான் சிருஷ்டிக்கிறாரா? சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள், ஆமா நான்காவது நாள். ஆனா முதல் நாள் என்ன சிருஷ்டிக்கிறார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, எப்படி இது? வெளிச்சத்துக்கு காரணமா இருக்கிற எல்லாமே நான்காம் நாள்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்க, ஆனா வெளிச்சம் மாத்திரம் முதல் நாள்ல வந்ததுன்னா வந்தது, ஏன்னா அது தேவன் சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம், அது எப்படிப்பட்ட வெளிச்சம், இது எப்படி நாம புரிந்து கொள்வது, கொஞ்சம் சிந்திக்கணும். சார், சில சின்ன சின்ன கேள்விகள் முதல் அதிகாரத்திலேயே நம்ம கேட்டோம்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சோ சகோதர சகோதரிகளை, நெக்ஸ்ட் ஆகாய விரிவு உண்டு பண்ணும் பொழுது வினோதமா சொல்ற ஜலத்தின் மத்தியில ஆகாய விரிவு உண்டாக கிடவுது, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? கண்டிப்பா நம்ம புரிந்து கொள்ளலாம், அதுக்கு வழி இல்லாம தேவன் அதை அப்படி சொல்றது இல்ல. பட் நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோமா? புரிந்து கொள்ளணுமே, அதுதான் நாம உங்களுக்கு மத்தியில அங்க சொல்லுகிறோம். ஆனா இப்ப நான் ஜஸ்ட் காண்பிக்கும் போலே தெரியுது. சோ இந்த விஷயங்கள் நம்ம மேலோட்டமா படிச்சிருக்கிறோம், அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம மைண்ட்ல இருக்குது, அது ரொம்ப அவசியங்க. ஒரு முறை படிக்கிறது, ரெண்டு முறை படிக்கிறது, பத்து முறை படிக்கிறது ரொம்ப நல்லது. முதல்ல பைபிள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அது மனசுக்குள்ள போகும், அப்புறம் தான் அதைகளுக்குள்ள இருக்கிற இன்னும் ஆழமான விஷயங்கள் நாம புரிந்து கொள்ள முடியும். ஆனா அதையும் புரிந்து கொள்ளணும், அதுதான் நம்ம உங்களுக்கு முன்பே வைக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக அங்க இருக்கிறது பாக்குறோம். ஒரு வேளை பாருங்க, இன்னும் நீங்க ஃப்ரீ ஆகல போல தெரியுது எனக்கு, சிலருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம். முதல்ல இப்படி எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுமா உங்களுக்கு தோணலாம். சோ நமக்கு நம்முடைய ரட்சகர் மேல அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கு. நாம ஒரு அருமையான கிறிஸ்தவ ஜீவியம் தேவனுடைய பார்வையில வாழ்வதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம், அது போதுமே. அது மாத்திரமல்ல, வேதம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், பட் இப்படி படிக்கணுமா, இப்படி தெரிஞ்சுக்கணுமா இந்த விஷயங்கள்? ஒரு வேளை யாராவது உங்களுக்குள்ள அந்த கேள்வி இருந்துச்சுன்னா சகோதர சகோதரிகளே, நாம என்ன சொல்லலாம்? படிக்கணும், அது நாம சொல்ல வேண்டாம். சோ இந்த புஸ்தகத்தை கொடுத்துட்ட கர்த்தரே சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா? சோ நம்முடைய ஆண்டவர் பேசும் பொழுது ரொம்ப முக்கியமான வசனம், இந்த வசனம் நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும்னு நான் விரும்புறேன். நீங்க செய்துட்டா ரொம்ப உதவியா இருக்கும். வசனம் வாசிங்க, யோவான் அஞ்சாம் அதிகாரம் 39 வசனம்.
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே.
பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம் இல்லைங்களா? வேத வாக்கியங்களை என்ன பண்ணுங்க, நீங்க ஆராய்ந்து பாருங்கள். யார் பேசிட்டா இந்த வார்த்தை? யாருடைய வார்த்தை இது? நம்முடைய ஆண்டவர், நம்முடைய போதகர், நம்முடைய ரட்சகர் கர்த்தர் இயேசு. வேத வாக்கியங்களை என்ன பண்ணுங்க, நீங்க ஆராய்ந்து பாருங்க, அது ரொம்ப நல்லது, ஆராய்ந்து போகணும். ஆம் சகோதர சகோதரிகளே, அப்பதான் அதுக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்கள் நாம அங்க எடுத்துக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு ஒரு மறுபடியும் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறோம் ஆதியாகமத்திலிருந்து. சோ மனுஷனுடைய சிருஷ்டிப்பு பற்றி பேசும் பொழுது தேவன் மனுஷனை எதை வைத்து சிருஷ்டித்தேன் என்று சொல்கிறார். ஆதியாகமம் 2:7 வசனத்தில் நீங்க அதை வாசிக்கலாம். எதை கொண்டு மனுஷனை சிருஷ்டிக்கிறார்? மண்ணினால உண்டு பண்ணினே என்று சொல்லுகிறார். சோ நாம என்ன கேட்டு சொல்றது, மண்ணுனா எப்படி எப்படி தேவன் சிருஷ்டித்துட்டார்? பாருங்க, நான் ரொம்ப பழைய தமிழ் பைபிள் யூஸ் பண்றேன், அதுல ஒரு ஒத்த வாக்கிய பைபிள் உங்ககிட்ட இருக்கலாம் யாருக்கிட்டயாது. அதுல ஆதாம் அங்க என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னா செம்மன், ஆதாம்ங்கிற பேருக்கே செம்மன்ங்கிற ஒரு அர்த்தம் அங்க கொடுக்குது. சோ அப்போ ஆதாம தேவன் மணினால உண்டு பண்ணினார் சொல்லும் பொழுது எந்த மணினால உண்டு பண்ணினார் நம்ம எப்படி அடுத்துக்கிறோம் இந்த அர்த்தம்? அப்ப தேவனு ஏதோ ஒரு மண்ணை நல்லா பிசைஞ்சு அப்படியே ஒரு பொம்மை மாறி பண்ணிட்டாரு இல்லைங்களா? பண்ணிட்டேன்னா பண்ணிடுங்க, அப்படியே என்ன பண்ணிருக்கணுங்க அவரு? வசனம் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு என்ன பண்ணார் அடுத்து? அப்படியே அந்த அந்த அவனுடைய நாசியில தன்னுடைய ஜீவசுவாசத்தை ஊதினார். உடனே அந்த பொம்மைக்கு என்ன ஆயிடுச்சு? உயிர் வந்துட்டு அதாம் ஆயிட்டார். அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி செஞ்சிருப்பாருங்களா? தேவன் அவருடைய வல்லமை என்ன, அவருடைய ஞானம் என்ன பார்க்கணும் நாம. சப்போ மண்ணினால சிருஷ்டி தானா? மண் இல்ல சகோதர சகோதரிகளே, மண்ணில இருக்கிற விஷயங்கள் வச்சு சிருஷ்டித்துட்டார். மண்ணுக்குள்ள என்ன இருக்குது? இங்கிலீஷ்ல சொன்னா எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கு. கெமிஸ்ட்ரியில நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, எவ்வளவோ 106 எவ்வளவோ எலிமெண்ட்ஸ் அங்க மண்ணில இருந்து கிடைக்கிறது பாக்குறோம். மூலக்கூறுகளா மூலகங்களா தமிழ்ல? மூலகங்கள் இல்லைங்களா? சோ எலிமெண்ட்ஸ். சோ மண்ணில என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதோ நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்முடைய சரீரத்தில் அத்தனை எலிமெண்ட்ஸும் இருக்கு. சோ தேவன் மனுஷனை மண்ணினால உண்டு பண்ணார்னா அப்படியே லிட்டரலா புரிஞ்சுக்கொள்ள கூடாது. ஓ மண்ணு வச்சு தேவன் செஞ்சிட்டார், அது செம்மனா இருக்குமோ களிமண்ணா இருக்குமோ டிபேட் எல்லாம் வச்சுட்டு இருக்க கூடாது. சோ மண்ணினால உண்டு பண்ணினார்னா மண்ணில இருக்கிற அந்த மூலப்பொருட்களை வச்சுட்டே உண்டு பண்ணிருக்கிறார். இருக்குங்க நம்ம பாடியில 65% வந்துட்டு 65% வந்து ஆக்சிஜன், ஒரு 18% ஹைட்ரஜன், ஒரு 10% நைட்ரஜன் இருக்கு, ஒரு 8% அப்புறம் இன்னும் சில நம்ம சொல்லும் போற ஒரு 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 1.5% கால்சியம் இருக்கு. மீதி எல்லாம் ரொம்ப துணுக்க துணுக்கா இருக்குது நம்முடைய சரீரத்தில். ஆனா எல்லாருக்கும் சோடியம் இருக்கு, ஜிங்க் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, மேங்கனீஸ் இருக்கு, லெட் இருக்கு, அயன் இருக்கு. சோ இதெல்லாம் சேர்ந்து தான் தேவன் எது உண்டு பண்ணிருக்கிறாரு. இதெல்லாம் வைத்து தான் நம்முடைய சரீரத்தை உண்டு பண்ணிருக்கிறார். நம்ம ஏதாவது வீக் ஆயிட்டோம்னா, பிளட் கம்மி ஆயிடுச்சுன்னா டாக்டர் என்ன சொல்றாரு? நீங்க என்ன டேப்லெட்ஸ் எடுங்க? அயன் டேப்லெட்ஸ் எடுங்க. ஏன் சொல்றாரு? நம்ம பாடியில அந்த சத்து என்ன ஆயிடுக்குது? ரொம்ப கம்மியா இருக்கு. பார்மசிஸ்ட் படிக்கிறவங்க எல்லாம் மேக்சிமம் கெமிஸ்ட்ரி எல்லாம் படிப்பாங்க, அது அவங்களுக்கு ஒரு பார்ட்டா இருக்கும். ஏன்னா எல்லா மருந்துக்களும் எதுல தான் செய்யறாங்க? இந்த கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் இல்லையே, அந்த எலிமெண்ட்ஸ் வச்சுதான் நம்முடைய சரீரம் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார் பாருங்க. அதனால்தான் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால போகும்போது எங்கேயோ போயிடுறாரு, மண்ணிலேயே அங்க அப்படியே டிஸ்இன்டெக்ரேட் ஆயிடுறார். சோ ஒரு சின்ன விஷயம் தான் உங்கள் மத்தியில நாம அங்க ஷேர் பண்றோம். சோ அப்போ வேதத்தை நாம படிக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக படிக்க வேண்டியது அவசியமா இருக்கும். பாத்தீங்களா சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த முதல் பாகத்திலே உணர்ந்திருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். அதாவது மேலோட்டமா நாம காரியங்களை அறிஞ்சு வைத்திருக்கிறோம், ரொம்ப நல்லது. ஆனா இன்னும் ஆழமாக போய் ஆராய்ந்து பாருங்க பொழுது கண்டிப்பா தேவனுடைய வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷமான சத்தியங்களே நமக்கு அங்க புரிய வரும். அடுத்து என்ன ஒரு பாகம் இருக்கு ஆகமங்களுக்கு பின்பு நாம பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகளே, சரித்திர புத்தகங்கள் நம்ம சொல்லலாம். பைபிள்ல சரித்திர புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஜோஷ்வா புஸ்தகத்தில இருந்து, யோஷ்வா புத்தகம்ல இருந்து எஸ்தர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டின் சரித்திர புத்தகங்கள் என்று நாம் அங்க சொல்லலாம். சோ இங்க நாம பார்க்கிறோம் இந்த சரித்திர புஸ்தகங்களுக்குள்ள போகும் பொழுது முதல்ல நிறைய நியாயாதிபதிகள் வந்தாங்க. யார் யார் நியாயாதிபதிகள் சொல்ல முடியுங்களா? ஒரு சில நியாயாதிபதிகள் யோஷ்வா, அப்புறம் கிதியோன் சொல்லலாம், வேற ஜெப்தா நாம சொல்லலாம், தேபோராலு, சாமியேல். சோ இவர்கள் எல்லாம் நியாயாதிபதிகள். சோ அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எவ்வளவு வல்லமையா தேவன் அவங்களை எல்லாம் பயன்படுத்தினாரு. கிதியோன் சொல்லும் பொழுது மீதியானவர்கள் கூட வந்துட்டு அந்த யுத்தம் பத்தி நாம் யோசிக்கிறோம், ஜெரிகோ பட்டணம் இல்லைங்களா? அதே போல யோஷ்வா ரொம்ப விசேஷமானவர். அவரை பற்றி நாம வாசிக்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. 31 ராஜாக்களை அவர் தோற்கடிச்சிருக்கிறாரு. என்ன மாதிரி ஒரு மனுஷன் ஆண்டனுக்கு பாருங்க, 31 ராஜாக்களை அவரு தோற்கடிச்சிருக்கிறார். சோ இந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை அதுல வரலாறு படிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு பின்னால ராஜாக்கள் வராங்க. 1 ஆகமம் 2 ஆகமம் ராஜாக்கள் புஸ்தகம் இங்க எல்லாம் போகும் பொழுது இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்துட்டார் அநேக ராஜாக்கள். அந்த ராஜாக்கள் பற்றின சரித்திரம் கூட நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏதாவது நம்ம எல்லா வசனங்கள்லாம் வாசிச்சிருக்கிறோம். சோ ஆரம்பத்துல இஸ்ரேல்ல எந்த ராஜா ஆடினார்? முதல்ல சவுல் ராஜா, அவருக்கு பின்னால தாவீது, அவருக்கு பின்னால சாலமோன். என்ன விசேஷம்னா, இந்த மூணு பேரும் ஆளுகை செய்யும் பொழுது ஒரே தேசமா தான் இருந்துச்சு இஸ்ரேல் இல்லைங்களா. அதற்கு பின்னால என்ன ஆயிடுச்சு? சாலமோனுடைய குமாரர் அவருடைய காலத்துல ராஜ்யம் இரண்டாக உடைந்து போச்சு. 10 கோத்திரம் தனியா இஸ்ரேல் அப்படிங்கிற பேர்ல போயிட்டாங்க. அப்புறம் 2 கோத்திரம் யூதா ராஜ்யம் என்று தனியாக அங்க போயிட்டது நாம பார்க்கிறோம். அந்த இஸ்ரேலர்களுக்கு சில தனி ராஜாக்கள் இருந்தாங்க, யூதா தேசத்துக்குன்னு சில ராஜாக்கள் அங்க இருந்தாங்க. எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு படிக்கும் பொழுது. இஸ்ரேலர்களுக்கு மாத்திரம் 19 ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க. என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? 19 ராஜாக்கள்ல ஒரு ராஜா கூட தேவனுக்கு பிரியமா நடக்கல, எல்லாரும் அவருக்கு விரோதமா நடந்திருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா. ஆனா அதே சமயத்துல யூதா ராஜாக்கள் பார்க்கும் பொழுது அதுல ஒரு 5 ராஜாக்கள் நம்ம என்ன சொல்லலாம்னா நல்ல ராஜாக்கள், இன்னொரு 5 ராஜாக்கள் ரொம்ப நல்ல ராஜாக்கள். என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கு? நல்ல ராஜாக்கள் ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணிருக்கிறாங்க, ஆனா உண்மையா இருந்திருக்கிறாங்க தேவனுக்கு. ரொம்ப நல்ல ராஜாக்கள் தேவனுக்கு ரொம்ப உண்மையாவே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 13 ராஜாக்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமா தப்பு செஞ்சிருக்கிறதெல்லாம் பாக்குறோம். கிட்டத்தட்ட இந்த யூதா தேசத்துக்கு ஒரு 23 ராஜாக்கள் அங்க கொடுத்திருக்கிறாங்க. சோ இந்த ராஜாக்கள் எவ்வளவு எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய அவங்களுடைய நாட்கள்ல என்ன என்ன நடந்துச்சு, தேவனுடைய ஜனங்கள் ஆகிய இஸ்ரேலருக்கு இந்த புத்தகங்களுக்குள்ள போய் நாம படிக்கும் பொழுது நமக்கு தெரியும், தெரிய வருது. ஆனா பொதுவா நம்ம இல்ல அநேகர் இந்த புத்தகங்களுக்குள்ள நம்ம போறதில்லை இல்லைங்களா, உண்மையா இல்லைங்களா? அதிகமா நம்ம போறதில்லை. எதுக்கு தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த காரியங்களை பதிவு செஞ்சிருக்கணும், அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அந்த காரியங்களுக்கு, இது நம்ம வந்துட்டு அங்க யோசிக்கிறோம். யோசிச்சு நம்ம அதிகமா அதுல இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. ஆனா சகோதர சகோதரிகளே போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்குங்க. பாருங்க, இப்போ இந்த நியாயாதிபதிகள் தேவன் கொடுத்திருந்தார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அவங்களை ஒரு ஒரு நியாயாதிபதியும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு இஸ்ரேலுக்கு அங்க நியாயம் விசாரிச்சிருக்கிறாங்க. சோ இந்த நியாயாதிபதிகள் காலம் எல்லாம் கூட்டணும்னா இந்த நியாயாதிபதிகள் என்று சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்திருந்தார். அது எவ்வளவு காலம் நம்ம போய் பைபிள்ல கால்குலேட் பண்ணா நமக்கு தெரியும். ஆனா ரொம்ப சுலபமா அப்போஸ்தல் பவுல் ஒரே வசனத்துல சொல்லிடுறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 13 அதிகாரம் 20 வசனம் வாசிச்சீங்கன்னா, சோ தேவன் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஏறக்குறைய சொல்ல முடியுமா யாராவது, 450 வருஷங்களுக்கு நியாயாதிபதிகளே கொடுத்திருந்தார் சொல்றாங்க. சோ அதே போல இந்த ராஜாக்கள் காலம் அது கூட நம்ம கூட்டி பார்த்தோம்னா சகோதர சகோதரிகளே ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கை அங்க வருது. சோ இதெல்லாம் எதுக்கு செய்யணும்னு நாம சொல்லணும். இங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்தார் தேவன் நம்ம யோசிக்கிறது இல்ல. எந்த ராஜா எப்ப ஆண்டாரு, எது வரைக்கும் ஆண்டாரு, எத்தனை ராஜாக்கள் ஆண்டாங்க, எவ்வளவு நியாயாதிபதிகள் ஆண்டாங்க, எத்தனை வருஷம் ஆண்டாங்க, தேவன் ரொம்ப அக்யூரேட்டா பைபிள்ல கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்தார் நமக்கு தெரியுது இல்ல, நம்ம யோசிக்கிறது இல்ல. ஆனா ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரி. அது மாத்திரம் இல்ல, ஆதியாகமம் போய் பாத்தீங்கன்னா ஆதாமனுடைய வம்சா வரலாறு, நோவாவினுடைய வம்சா வரலாறு, அதெல்லாம் கொடுத்துருக்கும். எல்லாம் நம்மளும் படிச்சிடுவோம். பொதுவா அந்த பகுதிக்கு வந்தாவே நம்ம என்ன பண்ணிடுவோம், என்ன பண்ணுவோம், யாராவது ரொம்ப இன்ட்ரெஸ்டா வாசிக்கிறீங்களா, ஆதாம் இவரை பெற்றாரு, இவர் அவரை பெற்றாரு, அப்புறம் அவர் இந்த வயசு இருக்கும்போது இவரை பெற்றாரு, இப்படியே ரெக்கார்ட் போகும்போது பைபிள் படிக்கலாங்கிற ஒரு முடிவு எடுத்து இன்ட்ரெஸ்டா திறந்த நமக்கு என்ன ஆயிடுது, யார் யாரை பெற்றா நமக்கு என்ன, ஏன் தேவன் இதையெல்லாம் இப்படி கொடுத்திருக்கிறாரு, ஒருவேளை பைபிள் ஸ்டடியில் இது படிக்கணுமா, இல்ல போல தெரியுது, இதுல ஒன்னும் ஸ்பிரிச்சுவல் மேட்டர் இல்ல, ஸ்கிப் பண்ணிடலாம், நான் பண்ணிருக்கிறேன். அப்படித்தான் என்னுடைய எல்லா பைபிள் ஸ்டடியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதே 5 வரைக்கும் வருவேன், அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்றது இல்ல. சோ அப்போ இந்த காலங்களை கொடுத்திருக்கிறது நோக்கம் என்ன, ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. சோ ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் எவ்வளவு வருஷம் போயிடுச்சு நமக்கு தெரியுமா? பாருங்க, இப்போ இன்னைக்கு டேட்டு 8ஆம் தேதி, ஒரு 7 நாளைக்கு முன்னாடி நம்ம எந்த வருஷத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சோம், 2011. அதுக்கு முன்னால பின்னால ஏதாவது போடுவோமா? கிறிஸ்துவுக்கு பெண் பாத்தீங்களா, வச்சிடுங்க மைண்ட்ல. ரொம்ப கான்சியஸா இருக்கிறோம் நம்ம எந்த வருஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, கிறிஸ்துக்கு பின்னால 2011. நான் என்ன கேக்குறேன்னா, கிறிஸ்துவுக்கு முன்னால எவ்வளோ வருஷம், ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டதுல இருந்து கிறிஸ்து இயேசு பிறக்கிற வரைக்கும் எவ்வளோ வருஷம் இந்த பூமி போயிட்டு இருந்துச்சு. உடனே சயின்டிஸ்ட் போயிடுவோம்னோ, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பெரிய கார்பன் டேட்டிங் ஃபார்முலா எல்லாம் போட்டு கால்குலேட் பண்ணிட்டு சில லட்சம் வருஷங்கள் இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமா இங்க வந்து பேப்பரை போட்டுனா இன்னொரு சயின்டிஸ்ட் சொல்லுவாரு, ஒரு 1000 வருஷங்கள், சில 1000 வருஷங்கள், சிலர் சில மில்லியன் வருஷங்கள், இப்படி எல்லாம் சொல்றோம். சகோதர சகோதரிகளே, பெரிய கேள்வி, இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகளுக்கும் புலப்படாத கேள்வி, பூமியில மனுஷன் தோன்றி எவ்வளவு வருஷம் ஆச்சு, அவங்கனால ஒரு எக்ஸாக்ட் வருஷம் கொடுக்க முடியாது. அவங்க அவங்க ஒரு முறை, அவங்க அவங்க ஒரு கணக்கீடு, அதன்படி ஒரு வருஷம் சொல்றாங்களோ ஒளியோ, இந்த விஷயத்துல சயின்டிஸ்டுக்கு அது ஒரு பெரிய புதிர் தான். பட் நீங்க நான் சொல்லலாம், நம்புறீங்களா? மாபெரும் பைபிள் விருந்து போட்டுட்டு இன்னைக்கு சகோதரர் வந்து இப்படி எல்லாம் பேசுறாரு, இதெல்லாம் முடியுமா? முடியும். சோ இந்த காலங்கள் தேவன் எதுக்கு கொடுத்துக்கிறான்னா, இதெல்லாம் முக்கியமான லிங்க்ஸ். இது ஆதாம்ல இருந்து கண்டினியூ பண்றார் பைபிள் முழுக்க தேவன். அதெல்லாம் அருமையா வச்சு கால்குலேட் பண்ணா எக்ஸாக்டா வரும். எக்ஸாக்ட் ஏன்னு சொல்றேன்னா, அதுதான் எக்ஸாக்ட். ஏன்னா இந்த உலகம் எப்ப தோன்றுச்சு, மனுஷங்க எப்ப தோன்றுனாங்க, அதைய உருவாக்குனவர் சொல்லுவது தான் உண்மையா இருக்கும். வேற யாராவது சொல்லுவது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல சகோதர சகோதரிகள் பாத்தீங்களா. சோ இந்த சரித்திர புஸ்தகங்கள் நம்ம போகும்பொழுது நமக்கு ரொம்ப அங்க ஆச்சரியமா இருக்கு சகோதர சகோதரிகளை. நெக்ஸ்ட் அப்படியே அந்த சரித்திர புஸ்தகங்களை நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரா வராரு, நெகேமியா வராரு, இப்படியே நம்ம பார்க்கிறோம். அதுல எல்லாம் நமக்கு ஒண்ணுமில்லை என்று அங்க நினைக்க கூடாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் அங்க இருக்கு. உதாரணத்துக்கு நெகேமியா அவர் என்ன எடுப்பித்து கட்டினார் என்று வசனத்துல வாசிக்கிறோம் நாம. இஸ்ரேலினுடைய ஜெருசலேமுடைய அங்க அலங்கத்தை அவரு எடுத்து கட்டுறாரு. அலங்கம்னா என்ன சகோதர சகோதரிகளே? சுவர் இல்லைங்களா, பாதுகாப்பு சுவர் எடுத்து கட்டுறாரு. பாருங்க, அவர் அப்படி கட்டும் பொழுது ஏற்கனவே இருந்த அலங்கம் இல்லாம போயிடுது. சோ எதுக்கு வந்து சுவர் கட்டணும் ஒரு பட்டணத்தை சுட்டிட்டு? சுவர்னா என்ன? அது பாதுகாப்பு, பக்கத்தில் இருக்கிற விரோதிகள் கிட்ட இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ அப்போ ஒருவேளை சுவர் இல்லாட்டி எதிரிகள் ரொம்ப சுலபமா அங்க தாக்கிடலாம். சோ அப்போ நெகேமியா அந்த அலங்கம் எடுத்து அங்க கட்டுறதாக நம்ம அங்க வாசிக்கிறோம். சோ அவர் கட்டும் பொழுது கூட என்ன ஆயிடுதுன்னா, சுற்றி இருக்கிற பட்டணங்கள்ல இருந்து தாக்குதல் பண்றாங்க. ஏன்னா இவங்க அந்த அலங்கத்தை எடுப்பித்து கட்டிட்டா மறுபடியும் அசைக்க முடியாத ஒரு தேசம் ஆயிடுவாங்க. சோ கட்ட விடக்கூடாது, அவருக்கு அங்க தொந்தரவு அங்க பண்றது பார்க்கிறோம். சோ அப்போ அதனால நெகேமியா என்ன பண்றாருன்னா, நினைவு இருக்குங்களா அவங்களுக்கு எப்படி கட்டுறாரு அலங்கம் கட்டும் போது கையில என்னென்ன வச்சுட்டு கட்டுறாரு? தேங்க்யூ. ஒரு ஒரு கையில பட்டயம், இன்னொரு கையில என்ன, மண் வேட்டி வச்சுட்டு அவரு கட்டுறாரு. என்ன ஆச்சரியமா இருக்குது பாருங்க. ஏன்னா எதிரிகள் வந்த உடனே தாக்குதல், அப்புறம் கட்டணும். சோ இப்படி ரிஸ்க் எடுத்து கட்டுறோம். சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுல என்ன இருக்குது நம்ம யோசிக்கலாம். சோ தேவன் நமக்கு கூட வசனம் கொடுக்கிறார், எல்லாவித காவலோடும் நீங்க எதை காத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. தீமை நிறைஞ்ச உலகம்ப்பா, விழுந்து போன உலகம்ப்பா, ஒரே பாவம் தான் இருக்குது உங்களை சுற்றி. ஆனா என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு நீ என்ன பண்ணும், தரணும். அதனால அதைய பரிசுத்தமா தரணும், நல்லா காத்துக்கொள்ளுங்க. சப்ப நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ஆனா நம்முடைய இருதயத்தின் சுவர்கள் எல்லாம் என்ன இருக்கு, ஏற்கனவே நம்ம தான் இடிச்சோம், வேற யாரும் இல்ல, நாமளே இடிச்சு வச்சிருக்கிறோம். சப்ப நாம எடுத்து கட்டணுங்க. சோ அப்ப கட்டும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சாத்தான் விடுவாரா? கண்டிப்பா அங்க விட மாட்டார் பாட்டு. அவருடைய தாக்குதல்கள் எல்லாம் இருக்கும். சோ அப்போ பழைய ஏற்பாட்டின் சம்பவத்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாரு. சோ இந்த மாதிரி சரித்திரங்கள் நாம பார்க்கும் பொழுது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சோ இந்த சரித்திர புஸ்தகங்கள் கூட நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குங்க அது நம்ம வாசிக்கும் பொழுது. சோ நம்மள இன்னும் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கும். அப்போ இந்த சரித்திர புஸ்தகங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஆசீர்வாதமாகவே அங்க அமையுது. சோ அப்போ உங்களுக்கு இதெல்லாம் சொல்லும் பொழுது இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அங்க புரியும். ஏன் நாம பைபிள் வேத புத்தகம் என்ற தலைப்புல நாம் எடுக்கிறோம்னா, பாருங்க முதல்ல ஒரு 5 ஆகமங்கள், அந்த ஐந்து ஆகமங்களினுடைய விஷயங்கள், அப்புறம் சரித்திர புத்தகங்கள் என்று நாம பார்க்கிறோம். விதவிதமா அங்க தேவன் அங்க கொடுத்திருக்கிறார். சோ அதுக்குள்ள பொக்கிஷங்கள் இருக்குது. நான் ரொம்ப சில சில தான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுங்களா, அப்படியே ஒரு ஓவர்வியூ கொடுக்கறேன், அந்த பகுதிகளினுடைய ஒரு மேலோட்ட பார்வை கொடுக்கறேன். அதுல இருந்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஸ்பெஷலா எடுத்து புரிய வைக்கிறேன். புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது சாம்பிள் தான். ஆனா ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளையும் போய் பாடுறான். ரொம்ப ஆச்சரியம் சகோதர சகோதரிகள். முதல் முதல்ல இந்த கிளாஸ் நாம அட்டன் பண்ண போதே, நான் அட்டன் பண்ண போதே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஒரே கிளாஸ்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனா ஆரம்பத்துல பைபிள் ஸ்டடி மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா ரொம்ப உண்மையான ஜீவியம் வாழணுங்கிற ஒரு வாஞ்சை மாத்திரம் மனசுல இருந்துச்சு. பைபிள்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்தோம். ஒரே கிளாஸ் அப்படியே நமக்கு பரலோகத்தின் விஷயங்களுக்கு இதுவரைக்கும் மூடியிருந்த நம்முடைய கண்கள் திறந்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பைபிளை தவிர நம்ம கையில வேற ஒண்ணும் இல்லை. இன்னும் படிச்சுட்டே இருக்கிறோம், இன்னும் பொக்கிஷங்கள் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். சோ அதேதான் சகோதர சகோதரிகளே நாம கூட செய்யணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தைகளை தியானமா இருந்து அதைய ருசிச்சு பாக்குறது. சோ இதுக்கு பேர் தான் தியானமா இருக்கிறது என்று நம்ம அங்க புரிந்து கொள்ளணும். அடுத்து என்ன வருதுங்க, இந்த சரித்திர புஸ்தகங்களுக்கு பின்னாடி என்ன நாம சொல்லலாம்னா, ஒரு ஐந்து புஸ்தகங்கள், அது இலக்கிய புஸ்தகங்கள் என்று சொல்லலாம். சிறுகதை பாணியில, கவிதை நடையில சில புஸ்தகங்கள், யோபு, அப்புறம் சங்கீதம், அப்புறம் நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி. இது பார்க்கும் பொழுது இது அருமையான இலக்கிய புத்தகங்களா வேதத்துக்குள்ள அங்க இருக்கு. இன்னைக்கு கூட இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்களுக்கு தெரியும், மாஸ்டர்ஸ் டிகிரியில யோபு புஸ்தகம் ஒரு முக்கியமான ஒரு பகுதியா அங்க வருது. எல்லா ஸ்காலர்ஸும் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க இது மாதிரி ஒரு அருமையான லிட்ரேச்சர் நம்ம பார்க்கவே முடியாது. இலக்கியம் யோபு புஸ்தகம். யோபு புஸ்தகம் பற்றின விசேஷம் என்னன்னா சகோதர சகோதரிகளே, பைபிள்ல மொதல் எழுதின புஸ்தகம் எதுதா? யோபு தான். ஆர்டர்ல தான் ரொம்ப பின்னால அங்க வருது பார்க்கிறோம். ஆனா நம்ம யோபு புஸ்தகம் வாசிக்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியுது இதுதான் முதல் முதல்ல எழுதியிருக்கிற புஸ்தகம். ஏன்னா அந்த புஸ்தகத்துல மோசே பற்றி வரதில்ல, ஆபிரகாம் பற்றி வரதில்ல, அந்த வாக்கு தத்தங்கள் பற்றி வரதில்ல, நியாய பிரமாணம் பற்றி வரதில்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, இது எப்ப எழுதப்பட்டிருக்கணும் தெரியுங்களா? இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்க எழுதப்பட்டிருக்கணும். ரொம்ப அருமையான ஒரு புஸ்தகம் என்று நம்ம பார்க்கிறோம். யோபுனுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது நமக்கு என்ன லெசன் கிடைக்குது? நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன ஆயிடுச்சு அவருடைய வாழ்க்கையில? அவர் வச்சிருந்த எல்லாவற்றையும் இழந்து போயிட்டார். எல்லாம் இழந்து போயிட்டார் மனைவி தவிர. எவ்வளோ கஷ்டப்பட்டார், ஆனா எல்லா கஷ்டத்திலையும் அவர் எப்படி இருந்துட்டார் தேவனுக்கு முன்பாக? ரொம்ப பொறுமையா சகிச்சுட்டு தேவன் செய்திருக்கிறார், காரணம் இருக்கும் அங்க சொல்லிட்டு இருக்கிறார். அது அருமையான ஒரு நிழலுங்க. பின்னாடி வரக்கூடிய கிளாஸஸ்ல பாருங்க, இப்போ ஆதி ஆகமத்திலிருந்து நாம உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்த விஷயங்களை ரொம்ப விலாவரியா நம்ம பார்ப்போம். அப்ப யோபு விஷயம் கூட நம்ம அங்க படிப்போம். அதே போல சங்கீதம் நான் உங்களுக்கு அதிகமா சொல்ல தேவையில்லை. சங்கீதம் ரொம்ப விசேஷமான புக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு. சங்கீதம் நீதிமொழிகள் எல்லாம் நம்ம அன்றாடம் அதிகமா வாசிக்கிறது இதுதான் இல்லைங்களா? பல ஏற்பாட்டுல நம்ம அதிகம் வாசிக்கிறதாவே இதுதா, சங்கீதம் அப்புறம் நீதிமொழிகள். சோ தேவனை துதிக்கிறது எப்படி கற்றுக்கொள்ளணுமா? சங்கீதம் வாசிக்கணும். ஏன்னா தாவீதுனுடைய ஒரு ஒரு சங்கீதமும் தேவன் கிட்ட அவர் அவ்வளோ நெருக்கமா போயிட்டு மனம் திறந்து ரொம்ப க்ளோஸா அவர் பேசுறது பாக்குறோம். அதே போல நீதிமொழிகள் எடுத்துட்டோம்னா அதுல என்ன பேசிட்டு இருக்குதுங்க? மனுஷங்க கிட்ட நாம் எப்படி நடக்கணும், ஹியூமன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஞானமா நடந்துக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நிறைய ஆலோசனைகள் நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு இந்த உலகத்துக்கு மத்தியில அங்க கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதே மாதிரி பிரசங்கி எல்லாம் மாயைன்னு சொன்னாலும் கூட ரொம்ப விசேஷமான ஒரு புஸ்தகம். சாலமோன் ஒரு வேளை அந்த புஸ்தகத்தை தான் வயது சென்றிருந்த போது அவர் எழுதியிருக்கலாம். எல்லா அனுபவம் வாழ்க்கையில வாங்கிட்டார். ஒரு ஒரு ராஜாவா இருந்து எல்லா தரமான அனுபவங்களும் வாங்கிட்டு கடைசியில் அவர் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் இந்த புஸ்தகத்துல ரொம்ப அருமையா இருக்கும். தேவன் உங்களுக்கு பூமியில கொடுத்திருக்கிற ஜீவன் நாட்கள்ல எது மாத்திரத்தான் உண்மை, அவருக்கு உண்மையா பிரயோஜனமான ஒரு ஜீவியம் வாழுங்க. மீதி எல்லாம் என்னத்தான்? எல்லாம் ரொம்ப அனுபவஸ்தருடைய ஒரு வார்த்தையா அந்த ஒரு பகுதி இருக்கு. ஆனா உன்னத பாட்டு யாரும் போறீங்களா அந்த பக்கம்? பொதுவா யாரும் போறதே அங்க இல்ல. ஏன்னா எல்லாம் என்ன சொல்றாங்க, நமக்கு சொல்லும் போறது, ஒருவேளை பேரண்ட்ஸ் நமக்கு சொன்னாங்கன்னா பைபிள் எல்லாம் படிங்க, ஆனா இது மாத்திரம் படிக்க வேண்டாம், இந்த உன்னத பாட்டு மாத்திரம் படிக்க வேண்டாம். ஏன்னா அது ஒரு ஒரு மனுஷன் தான் நேசிக்கிற ஒரு பெண் கிட்ட ரொம்ப நெருக்கமா எழுதுற மாதிரி அங்க இருக்கு. சோ அப்படி எழுதும் போது நம்ம கொஞ்சம் அது படிக்கிற கஷ்டப்படுறோம். ஆனா என்ன சகோதர சகோதரிகளே, உன்னத பாட்டினுடைய விஷயம் என்ன? அப்படி கேர்லெஸ்ஸா விட்டுட்டு போலாமா? தேவன் அதையும் அவருடைய புஸ்தகத்துல தானே வச்சிருக்கிறாரு, அதையும் சேர்த்து தானே நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்ப நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமான புஸ்தகம். இப்போ நம்ம அது படிச்சுட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம் ஒரு சகோதரர் மூலமா. சோ சகோதர சகோதரிகளே, அது கிறிஸ்துவுக்கும் அவருடைய மனவாட்டியாகிய சபைக்கும் உள்ள உறவை பற்றி அங்க பேசுது. சாலமோன் யாருக்கு அடையாளமா இருக்கிறாரு? கிறிஸ்துவுக்கு அங்க அடையாளமா இருக்கிறார். இதெல்லாம் புதுசா இருக்கும் உங்களுக்கு. இது என்ன திடீர்னு சாலமோன் வந்துட்டு கிறிஸ்துவுக்கு அடையாளம்? பைபிள்ல நம்ம போய் பார்த்தோம்னா நிறைய அடையாளங்கள் இருக்கு. நிழல்கள் என்கிற வார்த்தை அங்க வருது. சோ இதெல்லாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லல, ஆனா சொல்லி ஆரம்பிச்சிருந்தா கூட ரொம்ப அருமையா தான் இருந்திருக்கும். ஆனா இனி வரப்போகிற நாட்கள் அந்த கிளாஸஸ்ல அங்க பார்ப்பீங்க. சோ பண்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஐந்து புஸ்தகங்களே நம்ம பார்த்தோம்னா ஒரு இலக்கிய புஸ்தகங்கள் மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமானவைகளை தருது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஏதோ கதைகள் சம்பவம் ஆலோசனைகள் மாத்திரம் இந்த புஸ்தகங்களுக்குள்ள இல்ல, விசேஷமானவைகள் கூட இருக்கு. யோபு புஸ்தகம் போய் பார்க்கணுமா உங்களுக்கு? ஒரு விசேஷம் காண்பிக்கிட்டுங்களா என்ன இருக்குது யோபு புஸ்தகத்துல? மன்னிக்கணும், யோபு புஸ்தகத்துல அவர் எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் 37 அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க பைபிள். அவர் தேவன்கிட்ட ஒரே கேள்விதான் கேட்டிருப்பார், தேவனே எனக்கு ஏன் இதெல்லாம் நீங்க அனுமதிச்சிட்டீங்க, நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன்? இந்த ஒரு கேள்வி அவருக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்கு. அவருடைய சிநேகிதர்கள் கூட, நீ ஒருவேளை அப்படி பண்ணிருக்கலாம், ஒருவேளை நீங்க இப்படி பண்ணிருக்கிறீங்க, அதனாலதான் உங்களுக்கு இது அனுமதிக்கப்பட்டிருக்குது. இப்படி எல்லாம் சொன்னாலும் கூட அவருக்கு திருப்தி இல்ல. 37 அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம்னா தேவன்கிட்ட அவர் இந்த மாதிரி ஒரு கேள்வி ஏறெடுத்துட்டே அங்க இருக்கிறார். 38 அதிகாரத்திலிருந்து 42 அதிகாரம் வரைக்கும் வாசிச்சிருக்கிறீங்களா? மிரண்டுடுவோம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள் கூட பதில் சொல்ல முடியாத கேள்விகள் யார் யார்கிட்ட கேட்கிறாரு? தேவனே யார்கிட்ட திரும்பி கேட்கிறாரு? யோபு கிட்ட. 38 அதிகாரம் எடுத்தீங்கன்னா வசனம் எப்படி வரும் தெரியுங்களா? அது வரைக்கும் யோபு கேட்டுட்ட கேள்விகள் எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு பெரும் காற்றுல இருந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்லும் போது வைக்கிறார் பாருங்க கேள்வி, யோபோ இவ்வளோ நேரம் எவ்வளவோ கேள்வி கேட்டீங்க, சரி பதில் வேணுமா? நான் சில கேள்விகள் கேட்கிறேன், நீங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிற கேள்வி எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன அவர் ஆச்சரியம்னா, யோபு கேட்டதுக்கும் தேவன் கேட்கறதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. ஏன்னா தேவனை அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் பத்தி அவங்க பேசுறார். நான் பூமி உண்டு பண்ணும் போது நீ இருந்தியா? அதுக்கு நான் எல்லை குறிக்கும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? கடல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யார் சொன்னா? உனக்கு ஏதாவது தெரியுமா அதுக்கு நான் எப்படி எல்லை குறிச்சேன்? இப்படி கேட்க ஆரம்பிக்கிறார். அதுல ஒரு கேள்வி பாருங்க, வசனவாசிங்க 38 அதிகாரம் யோபுல 31-33 வசனம் வரைக்கும்.
அருமின் நட்சத்திரத்தின் சுகீர் சம்பந்தத்தை நீ இணைக்க கூடுமோ?
அருமின் நட்சத்திரங்களுடைய சுகீர்ந்த சம்பந்தத்தை நீ இணைக்க கூடுமோ? அப்புறம்
அல்லது மிருக சீர்ஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? ராசிகளை அதனதின் காலத்திலே வரம் படுவாயோ? துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ?
பாருங்க, யோபு தேவன் கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு தேவன் அவர்கிட்ட கேட்ட கேள்வி எப்படி இருக்குது? என்ன புரியுதுங்களா? ஏதாவது புரியுதா? என்ன பேசிட்டு தேவன் அங்க, யோபு அருமின் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைப்பியா? என்ன இருங்க அருமின் நட்சத்திரம், இப்ப என்ன டாபிக் வந்திருக்கிறார்? ஆரம்பத்துல ஆதி ஆரம்பத்துல ஒரே சயின்ஸ் டாபிக், அது ஃபுல்லா கிரியேஷன், எல்லா சயின்ஸ் பாருங்க, இடையில ராஜாக்கள் கிட்ட வரும்போது சில மேத்ஸ் இருக்கிறது, நம்ம சொன்னோம் பியூட்டிஃபுல் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு பைபிள்ல, ரொம்ப அருமை. மேத்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா புல்லரிச்சிடும் உங்களுக்கு, புல்லரிச்சிடும். ஆனா நம்ம உங்களுக்கு ரொம்ப சொற்பந்தான் காமிச்சிருக்கோம், ஒரு சொட்டு சொல்லலாம், அவ்வளவுதான் நம்ம காமிச்சிருக்கிறோம், கொஞ்சம் பகுதி. சோ இங்க கேக்குறாரு பாருங்க, அஸ்ட்ரானமி கேக்குறாரு, அருமை நட்சத்திரம், சுகிர்ந்த சம்பந்தம், சேப்பீங்களா சகோதர சகோதரிகளை? இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா த பிளியாடஸ் கான்ஸ்டலேஷன் சொல்றார், அருமை நட்சத்திரம். நான் ஒண்ணு இல்லாது, அது ஒரு கூட்டம், ஒரு நட்சத்திர கூட்டம். தெரியும் சில சகோதர சகோதரிகள் சயின்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம், கான்ஸ்டலேஷன், குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், சில நட்சத்திரங்கள் ஒரு இடத்துல ஒரு கூட்டமா இருக்கும், அதுக்கு ஒரு விசேஷமான பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நட்சத்திர கூட்டம் வானத்தில் இருக்குது, அருமின் நட்சத்திர கூட்டம். நெக்ஸ்ட் என்ன கேட்கிறாரு, மிருக ஸ்ரீஷம், அதனுடைய கட்டுக்கள் நீ இணைப்பாய். இது என்ன, அது மிருக ஸ்ரீஷம். இங்கிலீஷ்ல போய் பாத்தீங்கன்னா த ஓரியன் கான்ஸ்டலேஷன் வரும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் 8th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு ஜியோகிரபியில இந்த ரெண்டு டாபிக் வந்துச்சு, அதனால இந்த வசனம் என் மனசை விட்டு போறதே இல்லை, எந்த கிளாஸா இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோம், ரொம்ப ஆச்சரியம். ராசிகளை அதினதின் காலத்துல வர வைப்பாயோ, இதெல்லாம் கேக்குற என்ன சகோதர சகோதரிகளை? ஏ தேவன், அருமின் நட்சத்திரம், மிருக ஸ்ரீஷம், துருவ சக்கர நட்சத்திரம், ஏன் பேசணும், இதெல்லாம் எங்க இருக்கு? இப்ப ஒன்னு சொல்லட்டுங்களா, இந்த அருமை நட்சத்திரமும் மிருக ஸ்ரீஷமும் இப்ப எங்க இருக்கு தெரியுங்களா? நேரா உங்க தலைக்கு மேலதான் இருக்கு. நீங்க மீட்டிங் முடிஞ்சு போய் வானத்தை அண்ணாந்து பாத்தீங்கன்னா அழகா தெரியும், அருமை நட்சத்திர கூட்டம் நம்ம நேரான கண்களுக்கே தெரியும், மிருக ஸ்ரீஷம் கொஞ்சம் பக்கத்துல அங்க தெரியும். ஏன் தேவன் இது பத்தி பேசணும் சகோதர சகோதரி? ஆனா இது அஸ்ட்ரானமி, இது ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மாதிரி இருக்குது. இது ஒரு உண்மை சொல்றீங்களா? தேவன் சொன்னா அதுல என்ன இருக்கணும், முக்கியத்துவம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கணும். ரொம்ப 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 சவுண்ட் கம்மியா சொல்றீங்க, நம்பிக்கை இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும் சகோதர சகோதரன். முதல்ல அந்த கான்பிடன்ஸ் நம்முடைய கர்த்தர் மேலையும் அவருடைய வசனங்கள் மேலையும் வரணும். இதை விட உலகத்துல பெருசு வேற எதுவும் இல்லை, மைண்ட்ல வைங்க. நீங்க தேவன் ஒண்ணு சொன்னார்னா முக்கியத்துவம் இருக்கும். அருமின் நட்சத்திர கூட்டம் என்னன்னா, ரொம்ப ஆச்சு, இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க, இந்த அருமை நட்சத்திர கூட்டம் பிளியாடஸ் கான்ஸ்டலேஷன் தான் ஒட்டு மொத்த யூனிவர்ஸ், தமிழ்ல அண்டமா சர்வ லோகம் சொல்லாமா? ஆமா, பிரபஞ்சம், அருமையான வார்த்தை, தேங்க்யூ பிரதர். இந்த பிரபஞ்சத்தினுடைய மையப்புள்ளி, சென்டர், என்னாச்சரியம் பாரு. இந்த பிரபஞ்சம் தெரியாது, நான் இந்த சொன்ன வார்த்தையை நான் விளக்கறக்கே கொஞ்சம் நேரம் எடுக்கணும். யூனிவர்ஸ்னா என்ன, அதுல என்னன்னா இருக்குது, நான் நிறைய பேச வேண்டி இருக்கும். சோ இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு மையம் இருக்கு, ஒரு மையம்னா சென்டர் இருக்கு, அந்த சென்டர் தான் அருமை நட்சத்திரம். அதுக்கு ஒரு சுகிர்ந்த சம்பந்தம் இருக்கு. நீங்க நினைப்பீங்களா, யோபுட்ட கேட்கும் பொழுது நான் சின்ன ரொம்ப சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு, அது ரொம்ப அருமையான கிளாஸ், அது எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்களுக்கு. நீங்க கிளாஸஸ்க்கு வரும்பொழுது உங்களுக்கு தெளிவா சொல்லுவோம், பூமியினுடைய மையத்துக்கும் அருமை நட்சத்திரத்தையும் அந்த அண்ட சராசரம் பிரபஞ்சத்தினுடைய மையமாகிய அருமின் அந்த நட்சத்திர கூட்டத்துக்கும் ஒரு நேரடியான தொடர்பு தேவன் சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கிறார். அது நாம பின்னால நாம உங்களுக்கு பார்ப்போம். அதே போல மிருக ஸ்ரீஷம் ஒரு விசேஷம் இருக்கு, ஆனா இன்னைக்கு நான் சொல்ல முடியாது உங்களுக்கு, டைம் இல்லை. அதே போல துருவ சக்கர நட்சத்திரம், சுருக்கமா சொன்னா வானத்துல இருக்கிற நான்காவது பெரிய நட்சத்திரம் அந்த துருவ சக்கர நட்சத்திரம். அது பத்தி சயின்டிஸ்ட் கொடுக்கும் பொழுது மிரண்டு போயிடும், இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஏன்னா நட்சத்திரம்னு சொன்னா இப்படி 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 இருக்கணும், அதுக்கு ஒரு வேகத்துக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு, அதனுடைய சைஸுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஆனா இந்த நட்சத்திரம் அந்த பொதுவான ரூல்ஸ் எதுக்குமே கட்டுப்பட மாட்டேங்குது, ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த நட்சத்திரம். ஆனா தேவன் யோபுட்ட கேட்கிறார், யோபு அந்த துருவ சக்கர நட்சத்திரத்தை நீ வழி நடத்துவாயானா, என்ன அர்த்தம், நான் நடத்திட்டு இருக்கிறப்பா, நான் தான் நடத்திட்டு இருக்கிறேன், நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா யோபு,
இந்த உலகத்தை சிருஷ்டித்து இந்த அண்ட சராசரங்களை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு எல்லாவற்றையும் இதுவரைக்கும் அந்த அந்த என்ன சொல்றது ஒரு இம்மி பெசகாம எவ்வளவு காலம் நமக்கு தெரியாது நடத்தி கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அதை புரிஞ்சுக்கணும், அதுக்கே கேட்கிறார், இது தெரியுமா, அது தெரியுமா, அது பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு தெரியுமா, இதெல்லாம் விட்டுட்டு ஏன் இவ்வளவு கொடுத்தீங்க, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க கேக்குறையே அங்க சொல்றாரு. அது ஒரு நல்ல ஒரு ஆங்கிள், பின்னாடி உங்க கிளாஸ்ல நாம் எடுக்கிறோம் அந்த டிஸ்கஷன். யோபுக்கும் தேவனுக்கும் போனா அந்த டிஸ்கஷனுடைய முடிவு. சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியங்க. நெக்ஸ்ட் நாம பார்க்கணும்னா, நீங்க நான் கொஞ்சம் வேகமா தான் போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும் சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா இப்படி எல்லாம் நம்ம நம்முடைய வேதத்தை நாம் அங்க படிக்கணும், கொஞ்சம் கஷ்டம் இருக்குங்க. கஷ்டம்னா படிக்கிறதுல இல்ல, பாருங்க நம்ம பேனர்ல என்ன போட்டுட்டோம் தெரியுங்களா, மாபெரும் பைபிள் வெறுந்து அதுக்கு பக்கத்துல என்ன பாத்தீங்க ரைட் சைட்ல, முற்றிலும் இலவசம் இல்ல, இலவசம் இல்ல. என்ன பிரதர் உள்ள வர வச்சுட்டு இப்படி சொல்றீங்க, போன் போது கலெக்ட் பண்ணிடுவீங்களா கேட்காதீங்க, இலவசம் தான், பணமெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். ஆனா நீங்க சில விஷயங்கள் கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் சொன்னா கொடுத்தே ஆகணும். முதல்ல உங்களுடைய நேரம் நீங்க கொடுக்கணும் சகோதர சகோதரிகளை, ரொம்ப முக்கியம். பாருங்க இன்னைக்கு நம்ம பேசணும்னா இந்த விசேஷமான காரியங்கள் எவ்வளவு அருமையா இருக்கு, இது கேட்கறக்கு புரிஞ்சுக்கொள்றக்கு பின்னால நீங்களும் இது போன்று ஆராய்ந்து பார்க்கறக்கு கொஞ்சம் அவகாசம் நீங்க கொடுக்கணும். நாங்க உங்ககிட்ட ஒன்றும் ரொம்ப அதிகமா கேட்கலையே, வாரத்துக்கு எவ்வளவுதான் கேட்கிறோம், ஒரு ரெண்டு மணி நேரம் பிரதர், ஒரு நில பிரதர் ரெண்டு பிரதர், ஒரு ரெண்டு மணி நேரம் கொடுக்க முடியுங்களா, தாராளமா கொடுக்கணும். அது மாத்திரம் இல்ல, உங்களுடைய காது கூட கொடுக்கணும், நீங்க வந்து உக்காந்துட்டு தூங்கிட்டா வேஸ்ட், கேட்கணும். ஏன்னா கர்த்தரே அடிக்கடி எல்லா பிரசங்கமும் ரொம்ப அருமையா பண்ணுவார், பண்ணிட்டு என்ன சொல்லிடுவார் பாத்தீங்களா, ஒரு மாதிரி இல்ல இது. அப்ப முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் காது இல்லையா, எல்லாருக்கும் ரெண்டு கார் ஜோராவே இருக்குது, பட் எந்த காது கேக்குது அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. சோ காது கொடுக்கணும் அப்படின்னா என்னன்னா கேட்கக்கூடிய மனசு உங்களுக்கு இருக்கணும் சகோதர சகோதரிகள். பெரிய விஷயங்கள் தான் தேவனுடைய ரகசியங்கள். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தேவன் அது எவ்வளோ பெருசா இருந்தாலும் அவருடைய வாஞ்சியுள்ள பிள்ளைகளுக்கு கொடுக்கறக்கா தான் பதிவு செஞ்சு புக்காக்கி உங்களை என்னுடைய கையில கொடுத்துருக்கிறார். ஒன்னே ஒன்னு தான் நாம் செய்யணும், ரொம்ப தாழ்மையான மனசுல அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஓபன் மைண்ட்ல வேதத்தில் உள்ள ரகசியங்களை புரிஞ்சுக்கொள்றதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். ஓபன் மைண்ட் என்ன தெரியுங்களா, திறந்த மனசுல, பரந்த மனசுல தேவன் வசனத்துல என்னதான் சொல்லிடுக்கிறார் போய் பார்க்கலாம் அப்படி வரணும், ரொம்ப முக்கியம். சோ உங்களுடைய நேரம், உங்களுடைய கேட்கக்கூடிய அந்த காதுகள் ஒரு திறந்த மனப்பார்வையோடு வந்து உட்கார்றது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு நான் ருசிச்சு பேசக்கூடிய இந்த காரியங்கள் இன்னும் அழகா நீங்கள் தேவனுக்கு இருக்கக்கூடிய தேவனிடத்தில் காண்பிக்கிற தாழ்மையை பொறுத்து அவர் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். இது நாம முழுசு நம்புறோம், அனுபவிச்சிருக்கிறோம். இந்த சத்தியம் கேட்டு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகளே. சோ இது மீட்டிங் பணம் பணம் விஷயத்துல பார்த்தா இது இலவசம் தான், ஆனா அதை விட சில விசேஷமான காரியங்களை நீங்க தேவன்கிட்ட கொடுக்க வேண்டியிருக்குது, நீங்க கொடுப்பீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சகோதர சகோதரிகளை. வார வாரம் வரணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கத்தான் செய்யும், ஆனா வரலாமா வேண்டாமா சொல்லுங்க, வரலாமா வேண்டாமா, தாராளமா வரலாம், வரலாம். இதை விட வேற பெரிய படிப்பு உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லைங்க. உங்களுக்கு மேத்ஸ் வேணுமா, மேத்ஸ் இருக்கு, ஹிஸ்டரியா ஹிஸ்டரி இருக்கு, ஜியாகிரபி ஜியாகிரபி இருக்குது, வேற உங்களுக்கு வேற என்ன வேணும், பயாலஜி வேணுமா, பயாலஜி இருக்குது, நான் சொல்லலாம். இல்லாட்டி நீங்க நல்ல பொருளாதாரம் படிக்கணுமா, இருக்கு, போய் பாருங்க. அவ்வளோ விஷயம் தேவன் உள்ள புதைச்சு வச்சிருக்கிறார். சில சமயங்கள்ல முத்தெடுக்கணும்னா மேலாப்பட வராது, என்னதான் பண்ணணும், உள்ள போலாம். ஏன்னா தேவன் வசனத்தை எப்படி சொல்றார், முத்துன்னு சொல்றார். அந்த முத்தான வசனங்கள் சத்தியங்களே நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான பிரயாசங்கள் நாம் கொடுப்பதே தேவன் நம்ம வீட்டில் ரொம்ப சந்தோஷமா பார்ப்பார். நீங்க செய்வீங்க, செய்யணும் என்று கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நாம போனா நான் இந்த புஸ்தகங்களுக்கு பின்பு ரொம்ப ஆச்சரியமான பகுதி வருது பைபிள்ல. அதாவது எங்க துவங்கி எங்க சொல்லலாம்னா, ஏசாயா புத்தகத்துல துவங்கிட்டு மல்கியா புத்தகம் வரைக்கும். என்ன புத்தகங்கள் இந்த புத்தகங்கள் எல்லாம்? நன்றி, தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் 17 இருக்கு பாருங்க சகோதர சகோதரி. அதுல ஒரு 4 மிகப்பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்கள், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், மீதி எல்லாம் சின்ன சின்ன தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று நாம் அங்க பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம்னா என்ன? முதல்ல சும்மா சிம்பிளா நீங்க சொல்லலாம், தெரிஞ்சது நீங்க சொல்லலாம், நம்ம தான் இருக்கிறோம், வேற ஒண்ணு இல்லை. தீர்க்க தரிசனம்னா என்ன? ஆமா, வரப்போற காரியங்கள் வருவதற்கு முன்பதாகவே அறிஞ்சு கொள்ளுவது. இந்த உலகம் தேவன் சிருஷ்டி பண்ணி ஒரு பூமி உண்டு பண்ணி அதுல உங்களையும் என்னையும் வச்சு திட்டம் வச்சிருக்கணும், வச்சிருக்கணுமா இல்லைங்களா தேவன் நமக்கு? இந்த மனுஷனுடைய வரலாற்றுல என்னென்ன நடக்கும், எப்பப்போ நடக்கும், யார் யார் வருவாங்க, என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? அக்யூரேட்டா தெரியும் அவருக்கு. வசன வாசிக்கிறீங்களா? ஒரே வசனவாசி, ஒரே வசனம், ஏசாயா 46:10.
அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும்,
அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும்,
இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற் கொண்டும்,
இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதல்
அறிவிக்கிறேன், என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி.
பாருங்க தேவன் என்ன சொல்றார் பாருங்க, இந்த உலகத்தின் முடிவுல என்னெல்லாம் நடக்க போதோ அதெல்லாம் உலகத்தின் ஆரம்பத்திலேயே எனக்கு தெரியும், அதை நான் தான் அறிவிக்கிறேன்ப்பா உங்களுக்கு. சோ தேவன் இங்க ஏசாயா 46:10 நான் இனிமேல் நடக்க போற காரியங்களை அறிஞ்சிருக்கிறேன், அதை நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லும் போது அறிவிச்சிருப்பாரா இல்லையா? அறிவிச்சிருப்பார். எங்க இருக்கும் அவர் அறிவிக்கிற விஷயம்? தீர்க்க தரிசனங்கள் எங்க அறிவிச்சிருக்கிறார் அவரு? அவருடைய புஸ்தகத்துல தான். இப்ப பார்த்தோமே ஏசாயால இருந்து மல்கியா வரைக்கும் இருக்குது பாருங்க தீர்க்க தரிசனங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டான பகுதி சகோதர சகோதரிகள், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் தேவன் அங்க சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா. ஏசாயா எடுத்துட்டோம்னா 66 புஸ்தகம், 66 அதிகாரம் இருக்கு. ஒட்டுமொத்தமா பைபிள் எவ்வளவு புஸ்தகம்? 66. ஏசாயா வந்துட்டு பைபிளுக்குள்ள இருக்கிற ஒரு பைபிள் மாதிரி, ஒரு மினி பைபிள் மாதிரி இருக்கு. அருமையான தீர்க்க தரிசனங்கள். கர்த்தர் இயேசு 2 வருகையில வந்ததுக்கு பின்பு என்னெல்லாம் நடக்கும் ஏசாயா அழகா எழுதுறார். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் இந்த பூமியில, அருமையா எழுதுறார். அது சிங்கம் கூட வைக்கோல் சாப்பிடும், ஆடும் புலி சிங்கம் எல்லாம் ஒன்னா இருக்கும், ஒருமிச்சு வாசம் பண்ணும், ஒரு சின்ன பையன் அதைய வழி நடத்துவாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒருவேளை இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் பைபிள் இல்லாட்டி இனிமேல் என்ன நடக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லாம இருந்திருப்போம். நன்றி சொல்லணும் தேவனுக்கு. இனிமேல் என்னென்னலாம் நடக்கும் அவர் கொடுத்திருக்கிறதுனால தான் பாருங்க, நமக்கு எல்லாமே தெரியாட்டி கூட சில விஷயங்கள் நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பிரதர்? இன்ட்ரடக்ஷன்ல சொன்னா இல்லைங்களா, இந்த உலகம் முடியுமா முடியாதா? முடியுமா இருக்க முடியாதுங்களா? சொல்றதுக்கே மனசு வர மாட்டேது. என்ன வாழ்ந்துட்டு இருக்கிறோம், முடியும்னு எப்படி பிரதர் நாம சொல்றது? சோ இந்த உலகத்தின் முடிவு பாருங்க, நம்ம ரொம்ப ஆவலை எதிர்பார்க்கிறோம் நம்முடைய அருமை ரட்சகருடைய 2 வருகை. இதெல்லாம் நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, எல்லாம் தீர்க்க தரிசனத்துல தான் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் இல்லாட்டி இதெல்லாம் நாம் கொண்டெடுக்க முடியாது. ஒரு நம்பிக்கை இல்லாம வந்துருப்போம். நெக்ஸ்ட் நாம் வேற நாம புஸ்தகம் போய் பார்த்துட்டோம்னா எசேக்கியேல், எரேமியா. எரேமியா புஸ்தகம் பாருங்க என்ன பேசிட்டார்னா, நிறைய இஸ்ரேலினுடைய அழிவு பற்றி பேசிட்டார். ஆனா இன்னைக்கு பாருங்க, நாம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் ரொம்ப அருமையான காலம். அந்த இஸ்ரேல் இன்னும் எங்க இருக்கிறாங்க? இப்போ பூமியில உருவாயிருக்கிறாங்க. நியூஸ் பேப்பர் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப மறுபடியும் இஸ்ரேலுக்கு என்ன உண்டாயிருக்குது? மிகப்பெரிய பிரச்சனைகள். வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறவங்களுக்கு தெரியும் சகோதர சகோதரிகள், எந்தெந்த பிரச்சனை, அந்த காசா பகுதி, கோலன் ஹைட்ஸ், வெஸ்ட் பேங்க், இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல மத்திய கிழக்கு பகுதியில இந்த ஹாட் டாபிக் இஸ்ரேல் தான். பாருங்க அந்த இஸ்ரேலுக்கு நேர்ந்த சம்பவங்கள், நேர போற விஷயங்கள் அங்க பேசிட்டுக்கிறார் எரேமியால. சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் பற்றி கூட அதுல சொல்லி எடுக்குது. சோ அங்க என்ன நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் எரேமியா போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும்
என்ன நடக்க போகுது. போய் பாத்தீங்கன்னா கூட தெரியும். நம்புறீங்களா? இருக்கு தீர்க்க தரிசனம்னா அதுதான் சகோதர சகோதரிகளே.
சுதேவன் அருமையா வச்சிருக்கிறார். எசேக்கியல் அடுத்த புஸ்தகம் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமான புஸ்தகம். அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா?
தி ரெவலேஷன் ஆஃப் ஓல்ட் டெஸ்டமெண்ட்.
அதாவது பழைய ஏற்பாட்டின் வெளிப்படுத்தல். எது? எசேக்கியல். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரும் காற்று வந்துச்சு, அதுக்கு மதியில நான்கு ஜீவன்களே ஜீவன்கள் அங்க வந்துச்சு, நான்கு தலைகள் இருந்துச்சு அதுக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவு சட்டைகள் இருக்குது பாக்குறோம், ஒரு நான்கு சட்டைகள் அங்க இருந்துச்சு. ரொம்ப வினோதமா இருக்கு அந்த அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் படிச்சு. ஒன்னும் நமக்கு புரியறது இல்ல, அதனாலயே நம்ம விட்டுடுறோம். அடுத்து பாத்தீங்கன்னா சக்கரத்துக்குள் என்ன பாக்குறாரு, இது பாருங்க. நீங்க பார்த்தா யாரும் படிக்காத மாதிரி தெரியுது. எசேக்கியல் புஸ்தகம் போய் பார்த்தோம்னா சக்கரம் வருது, சக்கரத்துக்குள்ள என்ன இருக்கு, இன்னும் சக்கரம் இருக்கு. ஒரு சக்கரம் நகர்ந்தா இன்னொரு சக்கரம் கூடயே போகுது. என்ன இது தீர்க்க தரிசனம்? நமக்கு ஒண்ணுமே அங்க புரியறது இல்ல. ஆனா ரொம்ப விசேஷமான தீர்க்க தரிசனங்கள் அதெல்லாம் பார்க்கணும். டேனியல் ரொம்ப அருமையான புஸ்தகம், 12 அதிகாரம் தானால் கூட அட்டாடாடா, ரொம்ப அருமையான விஷயம். இந்த உலகத்துல எந்த எந்த ராஜ்யங்கள் தோன்றும் சொல்லியிருக்கிறார், கிளியரா சொல்லியிருக்கிறார் தேவன். பாபிலோன் வரும், பின்னால பெர்ஷிய ராஜ்யம் வரும், அப்புறம் என்னது அதுக்கப்புறம் சரிங்களா? ஹிஸ்டரி பெரிய உலக சாம்ராஜ்யங்கள் என்னது நெக்ஸ்ட் சொல்லலாம். தேங்க்யூ பிரதர். கிரேக்க சாம்ராஜ்யம் வரும், அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? ரொம்ப நன்றி, நீங்களாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ரோம சாம்ராஜ்யம் எல்லாம் சொல்லிருக்கிறார், கிளியர் கட்டா சொல்லிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிறிஸ்துவுக்கு முன்னால சம்பவிச்சிட்ட காரியங்கள் அது சம்பவிக்கிறதுக்கு முன்னால சொல்லி வச்சிட்டார். எவ்வளவு ஆச்சரியம்! சொல்லி வச்ச விஷயத்தை எடுத்து படிச்சு பார்த்து நடந்திருக்கிற விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்தா அப்படியே இருக்குது, அப்படியே இருக்கு. என்ன என்ன நடக்கும் சொல்லியிருக்கிறாரோ அப்படியே நிறைவேறி இருக்குது. யார் யார் வருவாங்க, மனுஷர்கள் என்னென்ன மாறிப்பட்ட ஒரு பாத்திரமா இந்த பூமியில அவங்க செயல்படுவாங்க தெளிவா சொல்றார். ஒரு அதிகாரம் இருக்கு டேனியல்ல, நீங்க போய் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். அலெக்சாண்டர் தி கிரேட் அவரை பத்தி பேசிருக்கிறார் தேவன், கிளியரா பேசிருக்கிறார். ஆனா அலெக்சாண்டர் தி கிரேட் எல்லாம் போட்டிருக்க மாட்டார், அது எப்படித்தான் போட்டிருப்பார்? ஒரு வினோதமான வீரர். நெக்ஸ்ட் நெப்போலியன் போனபார்ட், 11 வசனம் அவருக்கு மாத்திரம் ஒதுக்கப்பட்டிருக்குது. ஆச்சரியமா இருக்கா இல்லைங்களா? நெப்போலியன் பத்தி 11 வசனங்கள் தேவன் பேசியிருக்கிறாருங்க. அவர் எங்க வருவார், எந்த தேசத்துல வருவார், என்ன பண்ணுவார், எப்படி ஆளுகை பண்ணுவார், என்ன மாதிரி சண்டை போடுவார், அவர் என்ன மாதிரி தோப்பார், மறுபடியும் எப்படி எந்திரிச்சு வருவார், கடைசியில் அவர் எப்படி அழிந்து போவார், கிளியரா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா என்ன பண்ண மாட்டார்னா தேவன் அந்தந்த பேரெல்லாம் போட்டு விட மாட்டார். அலெக்சாண்டர் தி கிரேட் வருவாரு, நெப்போலியன் போன பாட்டு வருவாரு, அப்படிலாம் இல்ல. அந்த கேரக்டர், அந்த பாத்திரம் தேவன், அதாவது இந்த மனுக்குலத்தினுடைய வரலாறுல என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னவோ அதை சொல்லிடுவார். அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த பாத்திரம் இவர் தான், எக்ஸாக்டா இருக்கும், கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். ஏன்னா அவர்கள் என்ன காரியம் பண்ணுவாங்க தேவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவர்களே மற்ற யாரும் செய்யாததை செய்வாங்க, அந்த விஷயங்களை மென்ஷன் பண்ணிடுவார். ஆண்டனி இருக்கிறாரு, அப்புறம் ஒரு பிளாக் பியூட்டி தெரியுமா உங்களுக்கு, ஹிஸ்டரியில கிளியோ பட்ரா இருக்கிறாங்க அதே அதிகாரத்துல. ஆண்டனி வருவார், கிளியோ பட்ரா வருவாங்க, அப்படியே கிறிஸ்து வரைக்கும் வருது. இந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்துட்டு கிறிஸ்துவுக்கு அப்புறம் என்ன நடக்கும் கூட சொல்லி எடுக்குது. அங்க பார்க்கும் போது அகஸ்து ராயன் வராரு, அப்புறம் தீர்த்து ராயன் வராரு, ரொம்ப கிளியர். அகஸ்து ராயன் பற்றி பேசும்போது வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? செழிப்பான தேசத்துல தண்டல் காரனை திரிய விடுகிற ஒரு ராஜா எழும்புவான். இது என்னது செழிப்பான தேசம், எந்த தேசம் கண்டுபிடிக்கணும்? தண்டல் காரனா ஏதாவது சொல்ல முடியுங்களா ஐயா? சொல்லுங்க. நன்றி. வரி வசூலிப்பவர் அல்லது அதை அறிவிக்கிற ஒருத்தர், தண்டல்காரன். அப்போ ராஜ்யத்துல இந்த வரி வசூலிக்கிறவர்கள் அனுப்புறதே ஒரு ராஜா எழும்புவார்னா ஹிஸ்டரியில போய் பார்த்தா உலகத்துல முத முதல் ப்ராப்பர் டாக்ஸ் கலெக்டிங் மெத்தட் யார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணா? அகஸ்டஸ் சீசர். எக்ஸாக்டா பின் பாயிண்ட் பண்ணலாம், ஆடா டாடா இந்த வசனம் இவரை பத்தி பேசிருக்குது. நெக்ஸ்ட் இன்னொருத்தன் அவர் இடத்துல வருவாரு, ரொம்ப மோசமான ராஜா, அவரு வஞ்சகமா அந்த பதவியை பற்றி கொள்ளுவாரு, ரொம்ப துன்பம் பண்ணுவாரு. கடைசியில் என்ன பாயிண்ட் சொல்லுவாரு தெரியுங்களா? வசனம் வாசிங்க நீங்க, டானியல் 11:22 வாசிங்க. கொஞ்சம் சீக்கிரம் சிஸ்டர்.
பிரவாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரவாகமாய் முறிக்கப்படும், உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான்.
பாருங்க, உடன்படிக்கையுடைய தலைவனும் கூட முறிக்கப்படுவான். சொல்லும் பொழுது நம்முடைய ரட்சகர் கர்த்தர் இயேசு பத்தி பேசிட்டு இந்த ராயனுடைய காலத்துல தான் மறிப்பாரு. சோ அது பார்க்கும்போது யார் இருந்திருக்கிறார்னா, திபரியஸ் சீசர். கிளியர். சோ சகோதர சகோதரிகளின் நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால வேகமா நான் போறேன். சோ பாருங்க, இதெல்லாம் சகோதர சகோதரிகளை தீர்க்க தரிசன புஸ்தகத்துல போய் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அருமையா நமக்கு அங்க தெரிய வரும். நிறைய பேசணும், நிறைய நோட்ஸ் எழுதிட்டு வந்திருக்கிறோம், பட் நமக்கு பேசுறதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை. இதே மாதிரி ஆமோஸ்ல போய் பார்த்தோம்னா ஒரு மனுஷனே சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிறாரு, அப்புறம் தப்பிச்சுட்டு ஓடினா எங்க போறாரு? கரடி கிட்ட மாட்டிக்கிறாரு, அப்புறம் கரடிட்டையும் தப்பிச்சுட்டு ஒரு வீட்டுக்குள்ள போகும் பொழுது பாம்பு வந்து என்ன பண்ணுது? கொத்திடுது. ரொம்ப வினோதமா இருக்கு இந்த தீர்க்க தரிசனம். இதெல்லாம் என்னது நம்ம பார்க்கணும். அதே போல உலகத்தின் முடிவு பற்றி கூட தானியேல் புஸ்தகத்துல நிறைய இருக்கு. காலங்கள், காலம், காலங்கள், அரை காலம், அப்புறம் 2300 ராப்பகல் செல்லும், அப்புறம் 1290 நாள் செல்லும், அப்புறம் 1335 நாள். இதெல்லாம் என்ன சகோதர சகோதரிகளே? எல்லாம் அங்க வந்துட்டு டானியலுக்கு சொல்லப்படுது. எல்லா காலங்கள், காலங்கள், இதெல்லாம் எங்க ஆரம்பிக்கணும், எங்க முடிக்கணும், இந்த கால்குலேஷன்ஸ் தேவன் எதுக்கு கொடுத்திருக்கிறார்? எல்லாம் இந்த உலகத்தின் முடிவு பற்றி ரொம்ப தெளிவா பேசிடுக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சொன்னா இதெல்லாம் இருக்குது, அந்த தீர்க்க தரிசனங்கள். அதெல்லாம் தேவன் நமக்காக வச்சிருக்கிறார், நமக்காக வச்சிருக்கிறார், நமக்காக வச்சிருக்கிறார். நம்ம தான் அறிய போய் அங்க அவருடைய உதவியோட அங்க பெற்றுக்கொள்ளணும். நெக்ஸ்ட் நான் புஸ்தகங்கள் க்ளோஸ் பண்றேன். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆனா ஏற்கனவே ஒரு மணி நேரம் 22 போயிடுக்குது. சோ அடுத்து பழைய ஏற்பாடு இப்படி நமக்கு நிறைவாகும் பொழுது புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்தோம்னா அருமை, முதல்ல 4 சுவிசேஷங்கள். யாரோட யாரை பற்றி 4 சுவிசேஷங்களோ? நம்முடைய அருமை ரட்சகர், அவருடைய அருமையான ஜீவியம் பத்தி 4 பேர் ஏன் எழுதணும்? 4 கோணத்துல நம்முடைய ரட்சகருடைய வாழ்க்கை அங்க பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சோ மத்தேயும் யாருக்கு எழுதின மாதிரி எழுதியிருக்கிறாருன்னா யூதர்களுக்கு, மார்க்கு யாருக்கு எழுதின மாதிரி எழுதியிருக்கிறாருன்னா புரஜாதிகளுக்கு, லூகா ரெண்டு பேருக்குமே சேர்த்து எழுதியிருக்கிறார். சோ அந்த விதம் எப்படி நீங்க சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம், அது நம்ம கிளாஸஸ்ல உங்களுக்கு நாம சொல்லுவோம். அதுல போய் படிச்சுட்டு அது எழுதப்பட்ட விதம் பார்க்கும் பொழுது கிளியரா சொல்லலாம் இது இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு. இந்த 3 சுவிசேஷத்துல 3 சுவிசேஷர்கள் கர்த்தர் இயேசு பற்றி என்னென்ன விஷயங்களை பேசலையோ அதெல்லாம் யார் பேசிருக்கிறார்? யோவான் பேசிருக்கிறார். கர்த்தர் இயேசுனுடைய தெய்வீக தன்மை, அவர் பூமிக்கு வரக்கு முன்னாடி பரலோகத்தில் எப்படி இருந்தாரு, இதெல்லாம் ரொம்ப தெளிவா யோவான் கிட்டத்தான் நாமோ அங்க வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இதுல கர்த்தர் இயேசு அநேக ஊமைகள் எல்லாம் பேசுறாரு இல்லைங்களா. கர்த்தர் இயேசு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில ஊழியம் செய்தார். எவ்வளவு வருஷம் சொல்ல முடியுமா யாராவது? தேங்க்யூ பிரதர். 3.5 வருஷம் அவர் அந்த ஊழியத்துல அவர் பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கத்துக்கு எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு பேர் இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தர் இயேசு பிரசங்கிச்ச பிரசங்கத்துக்கு எல்லாம் ஒரு பேர் இருக்கு, சொல்ல முடியுமா? கொஞ்சம் சத்தமா. மலை பிரசங்கம். அது மலையில மாத்திரம் தான் பேசினார், மலை பிரசங்கம் இல்ல. பிரதர் அவருடைய 3.5 வருஷம் ஊழியம் எல்லாத்துக்கும் நான் கேட்கிறேன். ராஜ்யத்தின் சுவிசேஷம். வசன வாசிங்க டக்குன்னு, அப்பதான் உங்களுக்கு அது கரெக்டா மைண்ட்ல நிற்கும். அத வசன வாசிங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கன்னா மத்தையும் 4:23.
பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து.
பாருங்க என்ன என்ன பிரசங்கிச்சிட்டார் தேவன், மன்னிக்கணும் கர்த்தர் இயேசு, ராஜ்யத்தின் சுவிசேஷம். அவரு ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான் பேசிட்டார். என்னது ராஜ்யத்தின் சுவிசேஷம்? எந்த ராஜ்யத்தை பற்றின சுவிசேஷம்? அந்த ராஜ்யம் எப்ப வரும்? அது எப்படி வரும்? அது ஏன் வரணும்? பாருங்க, கேள்வி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இதெல்லாம் நம்முடைய ஃபாலோ அப் கிளாஸஸ்ல சகோதரர்கள் உங்களுக்கு வார வாரம் ரொம்ப அருமையா வந்து பகிர்ந்து கொள்ளுவாங்க, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். சோ இப்போ இந்த மாதிரி ராஜ்யம் சுவிசேஷம் பற்றி அவர் அநேகமா ஊமைகள்லயே அங்க பேசிடுகிறது நம்ம அங்க பார்க்கிறோம். சோ அந்த ஊமைகள் கூட ஒரு 39 ஊமைகள் பேசிருக்கிறார். எனக்கு இங்க டைம் இல்லைங்க, அதெல்லாம் பேசுறது கொஞ்சம் பேசலாம்னு நினைச்சோம். ஊமைகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சில ஊமைகள் பார்க்கும்போது பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குது சொல்றார்? புளித்தம்மாவுக்கு ஒப்பா இருக்கு. பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குது? என்ன புரிஞ்சிட்டோம் இதுல? அது ஒரு ஊமை, அவ்வளவுதான். அது ராஜ்யத்தை பற்றின ஊமை. என்னங்க இது? பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கு. அது விதைச்ச உடனே அது எப்படி வளர்ந்துச்சு? பெரிய ஏதோ வித்தியாசமா தோணலையா? வித்தியாசமா தோணலீங்களா? கடுகு விதை விதைச்சா என்ன மாதிரி வளர்ந்துச்சு? பெரிய மரம் ஆயிடுச்சு. கடுகு மரம் ஆகுமா? யாராவது கடுகு மரம் பார்த்துட்டு இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கிறீங்களா? ஆமா பிரதர், நான் கை தக்குறீங்க. கடுகு மரம் ஆகாது, அது ஒரு கார்டன் பிளான்ட், அது ஒரு செடி. அதிகபட்சம் 3 அடி 4 அடிக்கு வரும், அவ்வளவுதான். கர்த்தர் இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். ஆனாலும் பேசுறார், கடுகு என்ன ஆயிடுச்சு? பெரிய மரமாயி வானத்தில் இருக்க எல்லா பறவைகளையும் வந்து தங்குற அளவுக்கு பெருசாயிடுச்சு. என்ன இது உண்மை? நம்ம உண்மையை வாசிக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கே. பாருங்க, மறுபடியும் அந்த மேலோட்டமான கருத்து நமக்கு சந்தோஷம் தந்துடும், விட்டுடுவோம். பாருங்க, கெட்டகுமாரன் உண்மை எல்லாருக்கும் பிடிக்குமா இல்லைங்களா? ஏன்னா எல்லா பாவமும் செஞ்சுட்டு கடைசியில் என்ன ஆயிடுறாரு? திருந்தின உடனே அப்படியே நம்ம பயோடேட்டா மாதிரி இருக்கு இல்லைங்களா? உடனே நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது, அப்பதான் வருது அந்த உண்மையை பார்க்கும்போது, நம்ம கூட கடைசி நிமிஷத்துல திருந்துடலாம். சோ ரொம்ப டச்சிங்கா இருக்கிறது அப்பா மகனுக்குள்ள அந்த உறவு பற்றி. ஆனா என்ன இது, அந்த ஊமைக்குள்ள என்ன இருக்கு? உள்ள யார் இந்த தகப்பன், யார் மூத்த பையன், யார் இளைய மகன், என்ன விஷயம்? நல்ல சமாரியன் ஊமை, என்ன அருமையான ஊமை. நாடகம் எல்லாம் போடுறோம் நம்ம கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, ரொம்ப சந்தோஷமா வேஷம் எல்லாம் போட்டு எத்தனை பேர் போட்டு எடுக்கிறீங்க நல்ல சமாரியன் வேடம் இங்க. ஆனா யார் அந்த சமாரியன், என்ன விஷயம் அந்த ஊமைக்குள்ள இருக்குது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? 39 ஊமை பேசிருக்கிறார் நம்முடைய அருமை ரட்சகர். உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ளயும் பரலோகத்தினுடைய ரகசியங்கள் இருக்குது. அவர் சொல்றார், வசனம் வாசிங்க, ஒரு வசனம், மத்தேயு 13:35 வாசிங்க.
என் வாயை ஊமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருள் ஆனவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது.
நான் பேசுவேன், ஆனா எப்படி தான் பேசுவேன்? ஊமைகள் தான். அதுதான் கர்த்தர் இயேசு ஊமையாவே பேசிட்டார். ஆனா அந்த ஊமைக்குள்ள என்ன வச்சிருப்பனா, என்ன சொல்றாரு பாத்தீங்களா, கவனிச்சீங்களா? உலக தோற்றத்துக்கு முன்னு இருந்து மறைவா இருக்கிற விஷயங்கள், அது என்னது? உலக தோற்றத்துக்கு முன்னால் இருந்து மறைவாவே இருக்குன்னு அதுக்கு பேர் என்ன? ரகசியம், பரலோகத்தினுடைய ரகசியம். அதை நான் அந்த ஊமைகளின் மூலம் வெளிப்படுத்துவேன். அப்படின்னா ஒரு ஊமை ஆராய்ந்து பார்த்தா பரலோகத்தின் தேவன் என்ன திட்டம் வச்சிடுகிறார், அருமையா வெளிப்படும். என்ன ஆச்சரியம் பாருங்க, என்ன ஆச்சரியம் பாருங்க, என்ன ஆச்சரிய பாருங்க. சகோதர சகோதரிகளே, சுவிசேஷம், 4 சுவிசேஷங்கள் விட்டுட்டு நாம கடந்து போனோம்னா அப்போஸ்தல நடவடிக்கைகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கர்த்தர் இயேசுவை பின்பற்றிட்டு அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அருமையான ஒரு பாடம் நமக்கு. எப்படி கர்த்தர் இயேசு போன்ற அவருடைய ஒரு வாழ்க்கையில நமக்கு கூட இருக்கணும், அப்போஸ்தலர்களுடைய வைராக்கியம் ஊழியம் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே அங்க தெரிய வருது. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம கடந்து போனோம்னா வருது ஒரு மிகப்பெரிய பாகமே. என்ன பாகம்? நிருபங்கள். கிறிஸ்தவ சபைக்கு அப்போஸ்தலர்கள் எழுதிட்டாங்க அருமையான நிருபங்கள், லெட்டர்ஸ்.
கடிதங்கள் இல்லைங்களா. அனுதின வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவனா பாருங்க, நாம எல்லாம் அதிகமா எந்த பகுதிகள் தான் வாசிக்கிறோம், நம்ம எல்லாம் எந்த பகுதி தான் வாசிக்கிறோம், புதிய ஏற்பாடு எடுக்கிறோம், நான்கு சுவிசேஷம் படிக்கிறோம், நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப அருமையான ஆலோசனைகள் அறிவுரைகள் எல்லாம் எங்க இருக்குது? இந்த நிருபங்களுக்குள்ள போய் பார்த்தா அப்போஸ்தல் பவுலினுடைய வார்த்தையின் ஆழம் இப்படித்தான் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவன் எவ்வளவு அருமையா நாம் தெரிஞ்சுக்கொள்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் உணர்வதற்கு, நம்முடைய தவறான போக்கை நாம உணர்ந்து சீர் பொருந்துவதற்கு இதெல்லாம் ரொம்ப அருமையான வேத பகுதிகளா அங்க இருக்கு. இல்ல ரொம்ப பேசணுங்க சகோதர சகோதரிகளை, ரொம்ப முக்கியமான உபதேசங்கள் அதெல்லாம். சோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். சோ அதெல்லாம் எதுக்கு தயார்படுத்துதுன்னா, கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய நமக்கு தேவன் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரா இல்லைங்களா? அந்த ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ளணும்னா நாம எப்படி இருக்கணும் இந்த பூமியில, அதுக்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு அந்த நிருபங்கள்ல. ஒரு கிறிஸ்தவனா நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ளணும்னா நாம என்ன பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், உலகத்துக்கு மத்தியில எப்படி இருக்கணும், நமக்கு மத்தியில நாம எப்படி இருக்கணும், அருமையான ஆவிக்குரிய ஆலோசனைகள் அப்போஸ்தலர்களே அந்த சபைகளுக்கு எழுதின நிருபங்களுக்குள்ள புதஞ்சிருக்கு. சோ நம்ம நம்ம நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது முக்கியம்னா எவ்வளவு முக்கியமானதை கவனிக்கும் பாருங்க. நமக்கு என்ன ஆசீர்வாத தேவன் வச்சிருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நம்மள யார், நம்மள யார் ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஆகிய தேவனுடைய பிள்ளைகள் ஜனங்கள், என்ன ஆசீர்வாத தேவன் நமக்கு வச்சிருக்கிறார், என்ன வச்சிருக்கிறார், நம்ம எல்லாம் என்ன பெற்றுக்கொள்வோம் கண்டிப்பா, நித்தியா ஜீவன். ரொம்ப சோகமா சொல்றீங்களே, சந்தோஷம் இல்லையா நித்திய ஜீவன் வாங்குறது இல்ல, நித்திய ஜீவன் கரெக்ட். ஆனா இது ஒரு பொதுவான பதில். நான் என்ன கேக்குறேன்னா, நமக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, நித்திய ஜீவன் கரெக்ட் தான் ஒரு வகையில. ஆனா இன்னும் என்னென்ன வச்சிருக்கிறார் தேவன் நமக்கு, என்ன நம்பிக்கை நம்ம உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறோம், ஹோப்ல நாம் இருக்கிறோம், என்ன ஒரு ஒரு பெற்றுக்கொள்ளுவோம் நம்பிக்கை நமக்கு இல்ல அங்க இருக்கு, என்னெல்லாம் தேவன் நமக்காக அங்க வச்சிருக்கிறார் நம்ம தெரிஞ்சுக்கணும். இத பத்தி நமக்கு யார் கேள்வி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணுங்க, பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? கிளியர். நீங்க ஏங்கப்பா நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்கன்னா அழகா காமிக்கணும் வசனம், பார் எங்களுக்கு தேவன் என்ன வச்சிருக்கிறார் காமிக்கணும். நாம் சகோதர சகோதரிகள் பாருங்க, நித்திய ஜீவன் மாத்திரம் இல்ல, சில விஷயங்கள் காமிக்கிறேன் ஆனா அதை பத்தி அதிகமா பேச மாட்டேன். நமக்கு தேவன் நமக்கு இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் பற்றி பேசும் போதே ஒரு வசனம் வாசிங்க, 1 கொரிந்தியர் 2:9
எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில்
பாத்தீங்களா. அவர் நமக்கு என்ன ஆயத்தம் பண்ணிடுகிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை எந்த கண்களும் என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை, எந்த செவிகளும் கேட்டதில்லை, மனுஷனுடைய இருதயத்துல அப்படி என்ன ஆசீர்வாதம் தேவன் வச்சிருக்கிறார் நமக்கு சகோதர சகோதரிகள். உயிர்த்தெழுதல்ல நம்புறீங்களா? உயிர்த்தெழுதல் நம்புறீங்களா? அது கூட விசேஷமான உபதேசம், வேற எந்த புக்லயும் இல்ல, பைபிள்ல மாத்திரத்தான் இருக்கு. ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, பைபிள்ல மாத்திரம் இருக்கிற அந்த உயிர்த்தெழுதல் பற்றி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க ஒரு சர்வேல, 31% கிறிஸ்தவர்களுக்கு உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கையே இல்ல சொல்றாங்க. ஆனா அந்த உயிர்த்தெழுதல் இருக்கு, அந்த உயிர்த்தெழுதல்ல நம்ம வசனம் காமிக்கிற டைம் இல்ல, அழியாமை பெற்றுக்கொள்ளுவோம், சாகாமை பெற்றுக்கொள்ளுவோம். பேதுரு அதை பத்தி சொல்லும் பொழுது உலகத்துல உண்டா இருக்க இச்சைகளுக்கு தப்பிட்டு நமக்கு என்ன என்ன தந்திருக்கிறார் தேவன் நமக்கு, ஆமா இந்த உலகத்தின் தீமையில எல்லாரும் விடுபட்டு திவ்ய சுபாவத்தில பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு சொல்றார். திவ்ய சுபாவம் யாருக்கு, நமக்கு. அப்படின்னா என்ன பாத்தீங்களா, நமக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் பற்றி தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அத பத்தி வசனங்கள் அங்க இருக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நித்திய ஜீவன் மாத்திரம் இல்ல, அழியாமை, சாகாமை, திவ்ய சுபாவம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் நாம பார்க்கணும் வரக்கூடிய நாட்கள்ல சகோதர சகோதரிகள், இந்த தொடர் வகுப்புகள் வார வாரம் ஒன்னும் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப பெரிய வாய்ப்பு. ஒருவேளை கோயம்புத்தூருக்கு இது கடைசியான வாய்ப்பா கூட இருக்கலாம். ஆனா தேவன் ரொம்ப கிருபையா உங்கள் எல்லோரையும் இன்றைக்கு இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். நாங்களும் உங்களை போன்று இருந்துட்ட சகோதரர்கள் தான். உங்களுக்கு முன்னாடி நாங்க கிளாஸ் கேட்டுட்டோம், அவ்வளவுதான். ஆனா இந்த வாய்ப்பு இன்னைக்கு உங்கள் எல்லோருக்கும் இருக்குது. காலேஜுங்கிறதுனால வாலிபர்கள் தான் வரணும்னு கூட நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. எந்த வயசுல இருந்தாலும் வாங்க, யாரா இருந்தாலும் வாங்க. நம்ம கேட்கறதுல அதுதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, கேட்கிற மனசு இருக்குதா, அந்த திறந்த மனசுல தேவனுடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிஞ்சுக்கொள்ளுங்கிற அந்த ஒரு நோக்கம் இருக்குதா. அப்படி இருக்கிற மற்ற எல்லாரையும் கூட கூப்பிட்டுட்டு நீங்க வரலாம். நாளைக்கே நீங்க அதை செய்யணும்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை சனிக்கிழமை, ஆனா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அநேகருக்கு விடுமுறை. நீங்க தாராளமா இதை நீங்க செய்யலாம். ஏன்னா இலவசமாக நாம பெற்றுக்கொண்டது நம்மளை போன்ற மற்ற சகோதர சகோதரிகள் கூட பெற்றுக்கொள்ளட்டும். சோ இது உங்ககிட்ட ஒரு விசேஷ விண்ணப்பமா நாங்க அங்க வைக்கிறோம் சகோதர சகோதரிகளை. கடைசியில நாம பார்த்தோம்னா அந்த புஸ்தகம் போலாமா வேண்டாமா? என்ன புஸ்தகம் அது? வெளிப்படுத்தின புஸ்தகம். நிறைய பேர் ஹாரர் ஷோ பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அது என்னப்பா புஸ்தகம் அது? அப்பா உள்ள போய் பார்த்துட்டோம்னா ஒண்ணுமே நமக்கு அங்க புரியறது இல்ல. சோ அங்க என்னென்னமோ விஷயங்கள் அங்க வருது. மிருகம், பத்து தலை, அப்புறம் கொம்புகள் இருக்குது, சிகப்பு வலுச்சற்பம் வருது, அப்புறம் ரெண்டு கொம்பு உள்ள மிருகம், ஒன்னு சமுத்திரத்துல இருந்து வருது, இன்னொரு மிருகம் பூமியில இருந்து அங்க வருது. சோ ஏழு முத்திரை, அதுக்கு முன்னாடி ஏழு சபைகள் பாருங்க. என்ன அது ஏழு சபைகள் வருதா இல்லைங்களா? என்னன்னு சொல்றாரு அந்த ஏழு சபைகள்ல. ஆமா, சோ எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தயத்திரா, சரதை, பிலடெல்பியா, லவதிக்கேயா. நாம என்ன பண்றோம்? லவதிக்கேயா சபைக்கு எழுதின செய்தி இல்ல, நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருக்கிற, அதனால நான் என்ன பண்ணிடுவேன், அதனால கேர்ஃபுல்லா இருங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா யார் அந்த லவதிக்கேயா சபைனா என்ன? முன்னாடி இருக்கிற ஆறு சபைகள் எதை குறிக்குது? ஏழு முத்திரைகள் எதை குறிக்கும்? பின்னாடி வர ஏழு தூதர்கள், ஏழு எக்காலங்கள் ஊதுறாங்க. என்னது இது? ஒருவர் எக்காலம் ஊதும் போதும் நடக்கிற விஷயங்கள் பார்த்தா பயமா இருக்கு. சில ஜீவன்கள் எல்லாம் வருது, பயமாது நமக்கு, ரொம்ப பயமா இருக்கு. நான்காம் அதிகாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்காசனம், 24 சிங்காசனம், 24 மூப்பர்கள். சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டான புஸ்தகம் இது. பின்னால பாத்தீங்கன்னா புதிய எருசலேம், பரலோகம் பற்றி ரொம்ப அருமையான பிக்சர் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இது நம்ம பயப்படுறதுக்காகத்தான் தேவன் கொடுப்பாரா? இல்ல இது புரிஞ்சுக்க முடியாது, க்ளோஸ் பண்ணிடலாம், டச் பண்ண வேண்டாம், அது மாத்திரம் ஒதுக்கிடலாம், அதுக்கு தேவன் எதுக்கு கொடுக்கணும்? ரொம்ப ஆச்சரியம் சகோதர சகோதரிகளே. சோ இதெல்லாம் நம்ம போய் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 வாசிக்கும் பொழுது, இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவர்களும் அதன்படி நடக்கிறவர்களும் யாரு? பாக்கியவான்கள். வாசிச்சா கூட, வாசிக்கிறத கேட்டுட்டா கூட, கொஞ்சம் புரிஞ்சிட்டு அதன்படி நடக்கிற எல்லோருமே பாக்கியவான்கள். அந்த பாக்கியம் உங்களுக்கு எனக்கு வேண்டாமா? இந்த புஸ்தகம் தேவன் நமக்கு கற்றுத்தர மாட்டாரா? நிச்சயம் தருவார், நிச்சயம் தருவார். ஆனா ஒண்ணு, ரொம்ப கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அந்த முயற்சியில கூட இறங்கிடுறாங்க. இந்த புஸ்தகம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது புரிஞ்சு கொள்ளாம ஒரு பிரயாசம் போயிடுறாங்க, ஆபத்து. தேவனுடைய வார்த்தைகள் நம்ம கையாளும் போது அதை கையாள்வதற்கு தேவன் வச்ச முறைமைப்படி கையாளணும். முதல் வசனத்துல வாசிங்க, என்ன சொல்லிடுக்கு தெரியுங்களா? இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா இருக்கு, தமிழ்ல அந்த வார்த்தை மிஸ். அதாவது தேவன் கர்த்தர் இயேசுக்கு சொல்லி, கர்த்தர் இயேசு ஒரு தூதன் மூலம் யோவானுக்கு அடையாளங்களின் மூலம் வெளிப்படுத்தின விசேஷம். அந்த அடையாளங்களின் மூலம் தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல சிக்னிஃபைடு டு ஹிஸ் டிசைபிள் ஜான் வருது. சிக்னிஃபைடு, அநேக அடையாளங்களை வச்சு பேசிடுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஸ்திரீ நான் ஸ்திரீ இல்ல, மலை நான் மலை குறிக்காது, அக்னி அக்னி இல்ல, மிருகம் நான் மிருகம் இல்ல, கொம்பு நான் கொம்பு இல்ல. சகோதர சகோதரிகளே, எல்லாம் அடையாளம், அடையாள பாஷைகள். சோ அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய விதம் இருக்கு. சோ ரொம்ப நாம தெரிஞ்சு கொள்ளணும் சகோதர சகோதரி. இன்னைக்கு உண்மையிலே உங்களுக்கு நாம விருந்து போடலைங்க. என்ன பண்ணிட்டோம் தெரியுங்களா,
ஜஸ்ட் அந்த பதார்த்தங்கள் எடுத்துட்டு அப்படியே ஒரு பெரிய டேபிள அழகா பரப்பி வச்சுட்டு பாருங்க. இப்ப அதுதான் செஞ்சிட்டோம். ஆகமங்கள் பாருங்க, சரித்திர புஸ்தகம் பாருங்க, இலக்கிய புஸ்தகம் பாருங்க, அப்புறம் தீர்க்க தரிசன புஸ்தகம் பாருங்க, அந்த சுவிசேஷம் அப்போஸ்தல நடவடிக்கை நிருபங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பாருங்க, அதுக்குள்ள எவ்வளவு சுவை மிகுந்த ஜீவன் தரக்கூடிய ஆவிக்குரிய ஆகாரம் மறைஞ்சு கிடக்குது. நீங்க சாப்பிடலாம், ஒரு வருஷம் ஆகும். இப்ப மாத்தி சொல்லட்டுங்களா, பத்தாவது ஒரு வருஷம் நம்ம வாழ்க்கை முழுக்க வேண்டும். ஒரு ஒரு வாரம் ருசிக்க போறீங்க, ஒரு ஒரு வாரம் இந்த விருந்து நீங்க எல்லோரும் பங்கு பெறணும். சோ இன்னைக்கு பார்க்கத்தான் செஞ்சாலும் கூட அதுவே ஒரு பாக்கியம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் நான் வாசிங்க மத்தேயு 13:16-17.
உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று.
என்ன ஆச்சரியம், கர்த்தர் இயேசு சொல்லிட்டாரு பாருங்க, உங்கள் கண்கள். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல எவ்வளோ பெரிய சிட்டி, யார் பார்த்துட்டா இப்போ இந்த மாபெரும் பைபிள் விருந்துல அந்த பதார்த்தங்கள். தேவன் உங்களுக்கு அந்த வாய்ப்பு தந்திருக்கிறார். சோ உங்கள் கண்கள் பாக்குறதுனால இது கேட்கறதுனால பாக்கியம் உள்ளவைகள். ஏன்னா கோயம்புத்தூர் பகுதியில மாத்திரம் நிறைய பேர் மிஸ் பண்ணல. கர்த்தர் என்ன சொல்றாரு, அநேக பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசிகள் தேவனுடைய மனுஷங்களுக்கு கூட இது புரியல. இது எழுதினவங்களுக்கே நிறைய பேருக்கு இது புரியாது, புரியல. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தேவன் கதவுகள் திறந்து அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நாம் இதைய பெற்றுக்கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. நாளை தினத்துல உங்கள் முன்னால நம்முடைய அருமை சகோதரர் ஒரு அருமையான பாடம் எடுக்க போறார். அந்த அருமையான பாடத்துல இன்னும் நீங்க ஆச்சரியமான சத்தியங்களை புரிந்து கொள்ள போறீங்க, நிச்சயமா ஆச்சரியமான விஷயங்கள். சோ இப்ப இவ்வளோ விஷயங்கள் எப்படி பிரதர் நீங்க படிச்சீங்க, எப்படி நீங்க இது புரிஞ்சு கொண்டீங்க, எப்படி அதை அப்படியே அந்த எசன்ஸ் எடுத்தீங்க, அந்த ஜீவன் எப்படி எடுத்தீங்க? உங்களுக்கு கேள்வி வரலாம், நம்ம இடத்துல ஒரு விசேஷம் கிடையாது. தேவன் இந்த புஸ்தகம் கொடுத்தார்னா இந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கான முறையும் கூட அவரே கொடுத்திருக்கிறார். ஒரு முறை மாத்திரம் இல்ல, நிறைய முறைகள் இருக்குது, மெத்தட்ஸ் டு அன்லாக் தி பைபிள். சோ இந்த வேதத்தை திறக்கிறதுக்கான முறைகள் இருக்குது, அந்த முறைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இன்னைக்கு எடுக்கல, நாளைக்கு எடுக்க மாட்டோம். உங்களுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபாலோ அப் கிளாஸ்ல ஹவு டு ஸ்டடி த பைபிள் அங்கிருந்து நாம் ஆரம்பிக்க போறோம். வேதாகமத்தை முறைப்படி கற்று புரிந்து கொள்வது எப்படி, ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனா அதுல இன்னைக்கு ஒரே ஒரு முறை சொல்லட்டுங்களா, டைம் இருக்குமா, டைம் இருக்குங்களா, ஒரு 5 நிமிஷம் தான் சார். இப்படின்னா தேங்க்யூ, எனக்கு வேற மாதிரி தெரியுது. ஒரு வசனம் வாசிங்க, இந்த வேதம் எப்படி இருக்குன்னா முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சாதான் இப்படி இருக்கிற வேதத்தை நாம் இப்படி போய் கற்றுக்கொள்ள முடியும். வசனம் வாசிங்க, ஏசாயா 28:10.
கற்பனையின் மேல் கற்பனையும்,
கற்பனையின் மேல் கற்பனையும்,
கற்பனையின் மேல் கற்பனையும்,
கற்பனையின் மேல் கற்பனையும்,
பிரமாணத்தின் மேல் பிரமாணமும்,
பிரமாணத்தின் மேல் பிரமாணம்,
பிரமாணத்தின் மேல் பிரமாணமும்,
பிரமாணத்தின் மேல் பிரமாணமும்,
இங்கே கொஞ்சமும்,
இங்கே கொஞ்சமும்,
அங்கே கொஞ்சமுமாம்,
அங்கே கொஞ்சமுமாம். என்ன புரிஞ்சிச்சு, இப்படித்தான் தேவன் நம்முடைய வேதத்தை நம்முடைய கரங்கள்ல கொடுத்திருக்கிறார். பாருங்க, தேவன் ஞானத்தோடு ரொம்ப அன்பா நம்மளுடைய கஷ்டமெல்லாம் புரிஞ்சிருக்கிறார். சோ இவ்வளவு கஷ்டமான புக் மாத்திரம் இல்ல, ஏன் இது இப்படி கஷ்டமா கொடுத்துட்டாரு தெரியுங்களா, முதல்ல அந்த ஒரு பாயிண்ட். ஏன்னா இது சத்தியம், பொக்கிஷம், பொக்கிஷம் கேர்லெஸ் வைப்பீங்களா வெளிய, எங்க வச்சுட்டு வந்திருக்கீங்க ஜுவல்ஸ் எல்லாம், டீபாய் மேல நல்ல பெட்டி பீரோ, அதுக்குள்ள ஹஸ்பண்டுக்கு தெரியாத லாக்கர்ல சிஸ்டர்ஸ் வச்சிருப்பாங்க, இவங்களுக்கு தெரியாத லாக்கர்ல அவங்க வச்சிருப்பாங்க. எவ்வளோ இந்த ஜுவல்ஸ் பொக்கிஷம், இந்த பொக்கிஷம் கர்த்தர் கூட அப்படித்தான் வைக்கணும். எல்லாருக்கும் இல்ல, உண்மையுள்ள மனசு, கேட்கக்கூடிய காதுகள், வாஞ்சியும் வைராகியம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் தாழ்மையோடு அவருடைய சமூகத்தில் வந்து உக்காந்து அப்பா சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு வச்சிருக்கிறார் அதுதான். ஆனா அவங்களுக்காக வச்சுட்டு அந்த முறை கூட வச்சுட்டார். ஒரு முறை பேசிட்டு எப்படி நான் கொடுத்துருக்கேன்னா, பைபிள் கற்பனையின் மேல் கற்பனை, கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், பிரமாணத்தின் மேல் பிரமாணம். ரொம்ப முக்கியமான வார்த்தை, அண்டர்லைன் பண்ணுங்க. இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும், எல்லாம் ஒரே இடத்துல இல்ல. இப்பதான் உங்களுக்கு புரியும், நிறைய முறை படிச்சு புரியலங்கிறதுக்கு இப்பதான் காரணம் புரியும். நாம் எப்படி படிப்போம்? பைபிள் ஸ்டடி நல்ல உறுதியா முடிவெடுத்துட்டு ஆரம்பிச்சா ஆதி ஆகமும் முடிச்சா எங்க, அவ்வளவுதான். நல்ல விடாப்படியா, ரொம்ப நல்லது. என்ன இருக்குதுங்கிறது புரிஞ்சுக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள என்னது தெரியாது. ஏன்னா எப்படி வச்சிருக்கிறார்னா தேவன், பியூட்டிஃபுல் மெத்தடு. இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும், நான் எல்லாத்தையும் சும்மா எடுத்து படிச்சா புரிஞ்சுக்கிற மாதிரி கண்டினியூஸா வைக்கல, ஆனா எல்லாம் வச்சிருக்கிறேன். எப்படி வச்சிருக்கிறேன்? கொஞ்சம் இங்க, அதனுடைய லிங்க் எங்க இருக்கும்? இன்னொரு இடத்துல. அதுக்கு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நடுவுல போய் பார்க்கணும். அது எப்படி? முத பார்ட் நான் சொல்ல விட்டுட்டேன், கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல். என்ன தெரியுங்களா, தேவனுடைய சத்தியங்களை, ரகசியங்களை இந்த புஸ்தகத்திலிருந்து நீங்க புரிந்து கொள்ளணும்னா புரிஞ்சுக்காங்க. முதல் இதை எப்படி தேவன் கொடுத்திருக்கிறாருன்னா, வசனங்கள் மேல வசனம், வசனங்கள் மேல வசனம் வச்சு போதனைகள் கொடுத்திருக்கிறார். போதனைக்கு மேல போதனை, போதனைகளுக்கு மேல போதனை. ஒரு போதனையை புரிஞ்சுக்கணும்னா நிறைய வசனங்கள் நீங்க போய் பார்க்கணும். அந்த போதனையை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா இன்னும் சில உதவி போதனைகள் கூட பார்க்கணும். சும்மா ரொம்ப சுலபமா இல்ல, ஆனா சுலபம் தான். வாஞ்சியை இருக்கிறவங்களுக்கு, தேவனுடைய வல்லமை மேல நம்பிக்கை உள்ளவங்களுக்கு, அவருடைய பரிசுத்த ஆவி மேல நம்பிக்கையோடு வரும் போதே எல்லாம் பாசிபிள். சோ வசனங்கள் வச்சு, வசனங்கள் வச்சு உபதேசங்கள், அது மாதிரி அநேக உபதேசங்கள் இருக்கும் பொழுது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா வேதத்துல நம்ம போய் பார்க்கணும். இங்க இருக்கும் ஒரு வசனம், அதனுடைய லிங்க் இன்னொரு இடத்துல அங்க இருக்கும். நாளைக்கு நீங்க பார்ப்பீங்க எப்படி நம்முடைய சகோதரர் உங்களுக்கு ஒரு அருமையான பாடம் கொடுக்க போறார். அதுல இந்த மெத்தடு கொஞ்சம் தான் பார்ப்பீங்க. நான் இன்னைக்கு முழுசும் உங்களுக்கு சொல்லல, டைம் இல்ல. ஆனா அருமையான கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் மீதி இருக்கிற தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகளுக்கு அஸ்திபாரம். வேதத்தை எப்படி முறைப்படி கத்துக்கொள்றது அந்த கிளாஸ்ல பார்த்து அதை பதிவு செஞ்சதுக்கு பின்பு அந்த முறைமைகளை எடுத்துக்கொண்டு மற்ற கிளாஸஸ் நம்ம அங்க போவோம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் தவறாமல் கலந்து கொண்டு ஒவ்வொரு வகுப்பிலையும் நீங்கள் இந்த தேவனுடைய மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உங்களிடத்துல ரொம்ப தாழ்மையோடு நாங்கள் அங்கு கேட்கிறோம். சோ நீங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் உங்களுடைய நேரமும், உங்களுடைய கேட்கக்கூடிய காதுகளையும், உங்களுடைய திறந்த மனதையும், கொஞ்சம் பிரயாசத்தையும் நீங்க அங்க செலுத்தலாம். வாரத்துக்கு ஒரு முறை தான், ஞாயிறுகள் தோறும் உங்களுக்கு இந்த கிளாஸ் சகோதரர்கள் எடுப்பாங்க. நீங்க எந்த ஒரு கமிட்மெண்ட் இருந்தாலும் எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு முன்னுரிமை இந்த ஒரு கிளாஸஸ்க்கு நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வரக்கூடிய வருஷத்துல இந்த 2011 உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் ஒரு மாபெரும் மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். பரலோகத்தின் விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ளுவீங்க. தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.